இன்றைக்கு கொடுக்க போற செய்தி மோசஸ், த லைஃப் ஆஃப் த ப்ராஃபெட் மோசஸ், மோசே என்ற தீர்க்க தரிசியினுடைய வாழ்க்கை மூணாவது பாகம். யாத்ராம் மூணாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போதும் இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்தராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வனத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
சரி, போதும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே மாலையிலே நாம் கர்த்தர் எவ்விதமாக மோசேயை அக்கினி சம்பத்திலே சந்தித்தார் என்பதை நாம் கடைசியாக தியானித்தோம். இப்பொழுது அக்கினி சம்பத்திலிருந்து கர்த்தர் மோசேயோடு கூட என்ன காரியத்தை சொன்னார் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். இது மூணாவது பகுதி. இன்னும் சில பிரசங்கங்கள் இருக்கிறது, பத்துக்கு மேல போகலாம். இந்த பிரசங்கத்தை நீங்க ஒழுங்கா கேட்டீங்கன்னா, தவறாம வரிசையா கேட்டீங்கன்னா, மோசஸ் லைஃப் குறித்து உங்களுக்கு திட்டவட்டமாக உங்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கையானது நமக்கு ஒரு ஃபெய்த் தருது. மோசஸ் வந்து ஒரு மேஜர் ப்ராஃபிட், பழைய ஏற்பாட்டில் மேஜர் ப்ராஃபிட் மோசஸ் அண்ட் எலைஜா. மோசையும் எலியா இருந்தா பெரிய தீர்க்க தரிசிக்கு. அப்ப மோசே ஒரு பெரிய தீர்க்க தரிசி. அவனுடைய லைஃப் வந்து நமக்கு வந்து அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி அந்த மோசஸ் லைஃபோடு ஐடென்டிஃபை ஆகுது, நம்ம என்ன காலத்தில் வாழ்கிறோம் என்பதை நம்ம வந்து திட்டவட்டமாக அறிந்து நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்கர்களை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். முதலாவது அவர் பார்க்கிறார், பின்பு அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கு, நான் கேட்டேன், மூணாவது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ ஹவ் ஷேர்லி சீன் த அஃப்ளிக்ஷன் ஆஃப் மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை நான் பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தமாக அவர் இடுகிற கூக்கர்களை கேட்டேன். ஆலோட்டிகள் வந்து அடிக்கிறார்கள், அடித்து வேலை செய்யும் வேலை ஏவும் பொழுது அவங்க கூக்கர் இடுகிறார்கள். அந்த கூக்கர்களை நான் வந்து கேட்டேன். அவங்களுக்கு அதிக விப்பிங் கிடைக்கிறது. ஆடு மாடுகளை அடித்து வேலை ஏறது போல இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஆலோட்டிகள் வந்து அடித்தார்கள். அதனால வருகிற கூக்கர்களை நான் கேட்டேன். அதன் பின்பு அவங்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார் ஆங்கில பைபிள்ல. ஃபார் ஐ நோ தேர் சாரோஸ், அவங்களுடைய சாரோஸ், அவங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென்,
ஆமென்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், நீங்க படுகிற உபத்திரங்களை பார்க்கிறார், உங்களுடைய கூக்கர்களை கேட்கிறார். God knows your sorrows, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் இயேசு அறிந்திருக்கிறார். எத்தனை பேர், அதனால நான் பார்த்தேன், கேட்டேன், நான் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். எத்தனை விசுவாசி, இஸ் ஆம்னிசைன்ட் காட். அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய கண்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. சிசிடிவி கேமரா வச்சு நம்ம ஒரு ரூம்ல இருந்து நீங்க என்ன நடக்குங்கிறது தெரியும். ஒரு காலத்தில் அந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது. இப்பொழுது அந்த கேமரா என்ன செய்யறது என்றால் படம் பிடித்து அது காமிக்கிறது. எல்லாம் நெற்றுக்கு போய் தான் வருது, எல்லாம் மேல போய் தான் வருது, எல்லா காரியங்களும் மேல போயிட்டு தான் வருது. அந்த மாதிரி கண்டுபிடிப்பு மேல எங்க இருக்குது, எல்லாமே நெத்து மூலமா தான் எல்லாமே அது வந்து எல்லாமே ஆட்சி கிரியை நடக்குது. அதே போல எல்லா காரியங்களும் பல்லவத்துக்கு போய் தான் வருது. இங்க பூலோகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே இங்க நடக்குது. எதுவுமே அவருக்கு தெரியாத காரியம் கிடையாது. அதனால நான் வந்து அவர்களை பார்த்து அவருடைய கூக்கர்களை கேட்டு I know their sorrows. அவங்களுடைய துக்கங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு அவர் பரிதபிக்கல. அவர் வந்து உதவி செய்ய வல்லவராயிருக்க. மற்றவங்களுடைய உபத்திரத்தை பார்க்கிறோம், துன்பங்களை பார்க்கிறோம், நம்ம பரிதபிக்கிறோம். ஏனென்றால் நம்மளால அது செய்ய முடியும், ஒன்னும் உதவி செய்ய முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பரிதபிக்க கூடியவர் அல்ல, அவர் உதவி
செய்கிறவராயிருக்கும்.
அவர் பரிதபிக்கிறார், அவர் உதவியும் செய்கிறார். அதனால பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். ஆனால் அவர் நமக்கு இரக்கத்தை செய்ய முடியும், மனுஷனால உதவி செய்ய முடியாது. ஆனா கத்தரால எல்லா உதவியும் செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இதோ அவளை எகிப்தின் கையிலிருந்து, எகிப்தியுடைய கையிலிருந்து அவளை விடுதலையாக்க வேண்டும். நான் அவளை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். ஆமேன்.
ஆமே.
ரெண்டு பர்பஸ். ஒன்னு வந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும், இன்னொன்னு உள்ள போக வைக்கணும். ஹல்லேலூயா. வெளியே வந்துட்டு உள்ள போலன்னா பிரயோஜனம் இல்லை. ரெடெம்ஷன்ல ரெண்டு பார்ட் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வெளியே வரணும். எகிப்தின் கையிலிருந்து அவர் விடுதலை ஆக போயிட்டும், எகிப்தை விட்டு வெளியே வரணும். ரெண்டாவது கேனனுக்குள்ள பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. வெளியே வந்த எல்லாருமே போகல. நீ காலையில கூட பிரசங்கம் பண்ணு, அந்த அந்த பின் சந்ததியார் காலேஜ், அந்த ஜோஷுவா, இவங்க தான் வந்து புத்தியுள்ள கனிகள் உள்ள போனாங்க, புத்தி இல்லாத கனிகள் வெளியே நின்னாங்க, உள்ள போகல. அவங்க வந்து சாபனத்தை விட்டு வெளியே வந்தாங்க, மெசேஜில் வந்தாங்க, ஆனா உள்ள போகல. நம்ம வந்து உள்ள போறோம். அதனால என்ன செஞ்ச, அவங்கள வந்து விடுதலை ஆக்க ரெண்டு பார்ட்ஸ் அங்க சொல்லுகிறார். அந்த ஏழு ஜாதிகள், கானானியர், எமோரியர், எபூசியர், இத கிர்காசியர், ஏபியர், இந்த விதமான ஜனங்கள், ஏழு ஜாதிகள் இருக்கிற அந்த தேசத்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே, அந்த செழிப்பான தேசத்திலே அவங்களை கொண்டு உள்ள போய் கொண்டு போவதற்காக நான் இறங்கி வந்தேன். ஆமேன்.
ஆமேன்.
கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆமேன்.
ஆமேன்.
நம்மை வந்து எல்லாத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், எல்லா அவிசுவாசத்திலிருந்தும். டோட்டலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஆல் அன்பிலீஃப். எல்லா அவிசுவாசத்திலிருந்து வெளியே கொண்டு இன்னைக்கு வார்த்தைக்கு உள்ள வந்திருக்கிறோம். ஒரு நாள்ல நம்ம வந்து ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே. அதனால இங்க கர்த்தருடைய தூதனானவர், இட் இஸ் காட் ஹிம்செல்ஃப், கர்த்தரே இறங்கி வந்திருக்கிறார். இட் இஸ் த பர்சன் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா.
ஆமே.
அங்க தேவனே இங்க இறங்கி வந்திருக்கிறார். நான் வந்து உங்களுடைய கூக்குறதலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவங்களுடைய கூப்பிடுதலை கேட்டேன் என்று சொல்லுகிறார். ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். God always hears prayer. அதனால ஜபம் பண்ணல சோர்ந்து போகாதீங்கன்னு இயேசு சொல்லுகிறார். லூக்கா 18:1 என்ன வாசிக்கிறோம்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபணும். ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுனா நீங்க வந்து கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது. இனி நம்ம ஜெபிக்காண்டான்னு விட்டுறக்கூடாது. நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அதனால என்ன குறைஞ்சு போகுது? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. முன்னால விட அதிக ஊக்கமா ஜெபிங்க. ஜெபம் பண்ண நிறுத்தாதுங்க. ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான்னு இயேசு சொல்லியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஒரு வேளை ரெண்டு பேரும் தட்டினா இல்ல, தட்டிக்கிட்டே இருங்க. கீப் ஆன் நாக்கிங், கீப் ஆன் ப்ரேயிங், கீப் ஆன் ஆஸ்கிங். ஹல்லேலூயா. கேட்டுக்கிட்டே நீங்க இருங்க, அதுல சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அந்த விதவையானவள் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்ததுனால அந்த நியாயாதிபதி என்ன செய்தான் என்றால், இவளை அடிக்கடி என்ன வந்து தொந்தரவு செய்யாதபடிக்கு இவளுக்கு நியாயத்தை செய்தேன் என்று சொன்னான் என்று லூக்கா 18 உள்ளந்து 7 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கு. அதை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் ஆன் ப்ரேயிங். நீங்க ஜெபத்தை நிறுத்தாதுங்க. ஏனென்றால் காட் ஆன்சர்ஸ் ப்ரேயர். ஹல்லேலூயா. நம்ம வந்து ரொம்ப நாள ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், பதுக்கெலும்பு திடீர்னு நமக்கு காரியம் சூழல அனுகூலமாக வரும். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த நேரத்தில் வருமானம் அப்படி இருக்காது. அதை வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அன்னைக்கு ஊக்கமா ஜெபிச்சது தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு கொண்டு வந்து ஒரு நாள் பார்த்தா நம்ம கடன் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். போதுமான பண வசதி இல்லையே, எனக்கு செலவுக்கு போதுமான பண வசதி இல்லையேன்னு ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம். ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் மறக்கல. ஹல்லேலூயா. உடனடியா நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஜெபிச்ச ஜெபம் வந்து ஒரு நாள்ல பலன் அளிக்கும். ஆமென். அதே போல எந்த ஒரு காரியத்துக்காகிலும் நீங்க சில நேரங்களில் வருஷக்கணக்கில் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்க ஜெபத்தை மட்டும் விடாம செய்தீங்கன்னா, விசுவாசத்திலேயே நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்கும். எத்தனை விசுவாசம் நீங்க வந்து ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு டிப்பிங் அதிகமா வந்தது, அடி அதிகமா விழுந்தது, அடி அதிகமா விளைவில அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அடி குறையா இருந்தா குறைய ஜெபிச்சாங்க, அடி நிறைய விளைவில ஆலோட்டிகள் வந்து அவர்களை அடிக்கும் பொழுது அவர் கூக்கல் எடுக்கிறாரு. ஆனால் ஆலோட்டிகள் அதிகமான டிப்பிங் பண்ணும் பொழுது ஜெபம் வந்து ரொம்ப சின்சியரா மாறுது, ரொம்ப ஊக்கமா மாறுது. அதே போல நம்ம வாழ்க்கையில அதிக அடிகள் நமக்கு விளைவில, அதிக பனிஷ்மெண்ட் வர வர, அதிக சிச்சைகள் வர வர நம்ம என்ன செய்யறோம், ஜெபத்தை அதிகப்படுத்துகிறோம். எல்லாமே அனுகூலமா இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ட்ரெஸ் கிடைக்குது, பணத்துக்கு ஒன்றும் இல்லை, அது படுத்து படுத்து கிடக்க வேண்டியதுதான். பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் இருக்கவங்க கூட படுத்து படுத்து கிடக்க மாட்டாங்க, அவங்க கூட வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. சில பெண்களுக்கு சோம்பல் தோணும், அதிக சோம்பல் தோணும், ஏதோ விசேஷ பறவி மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு வேலையும் செய்யறதில்லை, விசேஷ பறவி. கோடீஸ்வரங்க வீட்டில் போய் பாருங்க, அவங்க கூட வேலை செய்யறாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படி சும்மா இருந்தா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வராது, அவங்க வேலை செய்யறதுனால தான் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வருது. பாடுபடக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. வேலை செய்யாம சோம்பலா இருந்தா எப்படி நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில தான் நம்ம வந்து அவங்களே வச்சுதான் நம்ம ஜீவிக்க வேண்டியது வரும், நம்ம சொந்த காலில் நிக்க முடியாது. அதனால என்ன பண்ணா, நம்ம வந்து ஜபத்திலையும் வார்த்தையிலையும் நம்ம பிரயாசப்படணும். ஜபத்துல வார்த்தையிலே நமக்கு பிரயாசப்படுறதுக்கு அணு அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம சோம்பல் உள்ளவெல்லாம் இருக்கிறோம். சோமஜன் சோம்பேறி விரும்பி பெற்றுக்கொள்ள மாட்டான், அவன் தேவனிலிருந்து எதையாயிலும் பெற முடியாது. அதனால நம்ம ஜபம் வந்து ரொம்ப ஊக்கமா இருக்கும். அதனால பாருங்க, 400 வருஷமா அவங்க ஜெயிச்சாங்களா, 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, 400 வருஷமும் அவங்க ஜெபிக்க தான் செய்தாங்க. ஜெபிச்சீங்களா, ஜெபிச்சேன், என்ன கொஞ்ச நேரம் அப்படி மூணு முடிச்சுட்டு அப்படியே படுத்துக்க வேண்டிதான், காலையில் இருந்துன்னா அது கூட கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஜெயிச்சா அதை கூட கண்டினியூஸா செய்ய கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யறது, அதை கூட ஒழுங்கா செய்யறது இல்லை. எப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் யோசித்து பாருங்க. எனக்கு என் ஆத்மாவுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தேவைப்படும். நான் 2 மணி நேரம் பைபிள் படிக்கணும், நான் 2 மணி நேரம் ஜெபிக்கணும், நான் பாஸ்டரா இருக்கிறேன், அதனால நான் செய்யணும். அதுக்கு தான் நான் மெசேஜ் ஆயத்தம் பண்ணலாம், அதுக்கு வேற டைம். நான் ஒரு நாளைக்கு 12 hours ஒர்க் பண்ணணும், அப்பதான் நான் வந்து என் ஆத்மாவை மெயின்டைன் பண்ண முடியும், இந்த ஊழியத்தை மெயின்டைன் பண்ண முடியும். நான் வந்து சோம்பலா இருந்தேன்னா, நான் சோம்பலா இருந்தா சர்ச்சை தூங்கி போகும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம பாடுபடுறதுக்கு நம்முடைய மனசு வரல, சதம் பண்ணதுக்கு நம்ம வார்த்தையை தியானிப்பதற்கு மனசு வரலன்னா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். இவங்க 400 இயர்ஸ் ஜெயிச்சாங்களா, ஜெயிச்சாங்க. ஆனா இப்பொழுது ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிக்காங்க. என்னால இப்ப அடி நிறைய விழுது, விப்பிங் நிறைய கிடைக்கும். அதனால எல்லாம் ஜெபிச்சாங்களா, ஜெபிச்சதுதான் செய்தாங்க. யாரை கேட்டா நாங்க ஜெபிக்கலன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் ஜெபிச்சேன் ஜெபிச்சேன். நீ எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணா, ஊக்கமா ஜெபம் பண்ணினியா, சின்சியரா ஜெபம் பண்ணியா, அதுதான் கதை. இப்போ அது இல்ல, கடமைக்கு ஜெபிக்கிறது. அல்லது கொஞ்சம் கேட்பாங்களா, பாஸ்டர் கேட்பாரு ஜெபம் பண்ணியான்னு கேட்பாரு, அதுக்காக ஜெபம் பண்றது. அல்லது மற்றவங்க கேட்பாங்களே, வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்களேன்னு சொல்லி அதுக்காக ஜெபிக்கிறது. உண்மையிலே ஜெபிக்க வந்து மனசு இல்லை. இவ்வளவு நாள் அவங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்சாங்க, ஆனா இப்பொழுது ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. யானஸ் பிரேயர். உபத்திரங்கள் அதிகமாக வரும் பொழுது அப்ப நாம் போய் முழங்கால முடக்கிறது. எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் என்றால் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். ஆமே. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாரா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணினார். ஆனா வந்து அந்த சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்னதாக எஸ்எம்என் தோட்டத்தில் ரத்தத்தி வேதையானது ரத்தத்தின் பெருந்துளியாக விழும்படியாக ஜெபம்னா. இப்ப வந்து இந்த ஜெபம் டிஃபரெண்டா இருக்கு. 3 வருஷம் ஜெபம் பண்ணதான் செய்வார். ராத்திரி ஜெபம் பண்ணினார், அதிகாலையில ஜெபம் பண்ணினார் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்பொழுது சிலுவையை சந்திப்பதற்கு முந்தின நாள் ராத்திரியில என்ன செய்யறார் என்றால் அவருடைய ஜெபம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. அது ரொம்ப ஊக்கமான ஜெபமா மாறிச்சு. மத்திய லூக்கா 22:44
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய்
ஜபம் வந்து ரொம்ப யானஸ் பிரேயர். இது ரத்தம் அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது. அதான் பாருங்க, நம்ம எப்பொழுதுமே யானஸ் பிரேயர் பண்ணணும். ஆனா சில நேரங்களில் சிச்சுவேஷன் மோசமா வரும்பொழுது நம்ம அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கணும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆமே
ஆமே.
அண்ணா ஜெபம் பண்ணாளா? பெல்கானா அண்ணா பெனினாளுக்கு குழந்தை இருக்கிறது, ஆனா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அவ வந்து அதிகமா பரியாசம் பண்ண அற்பமா நினைக்க சாடையா பேசி அவளை வந்து அவமதிக்கும் பொழுது அவளுடைய அவமதிப்பு அதிகமாக என்ன செய்யறால் அவளுடைய ஜபம் அதிகமாயிடுச்சு. இங்க விப்பிங் அதிகமாக அவங்க ஜபம் அதிகமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு நாளைக்கு இருந்து அன்னைக்கு சிலுவை மரணத்தை சந்திப்பதனால ஜெபம் ரொம்ப சின்சியரா மாறிச்சு. அண்ணாள் இப்பொழுது ஒன்னு சாமியில் ஒன்னாம் இடத்துல என்ன வாசிக்கிறோம், அவள் தேவ சமூகத்தில் போயிட்டு அவள் உண்டான மனம் கசந்து ஊக்கமாக ஜெபிக்கிறாள். கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஏழையே பார்க்கிறான், என்ன இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா, ஒருவேளை அவ போதையில இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய ஜெபம் வந்து அவ்வளவு சின்சியரா மாறிச்சு. ஆனா அவன் எத்தனை வருஷம் ஜோம் பண்ணிருப்பா, அவன் மேரேஜ் ஆனாலும் ஜோம் பண்ணிருப்பா, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தர வேண்டும் என்று ஜோம் பண்ணிருப்பாள், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் என்று ஜோம் பண்ணிருப்பாள். இப்பொழுது அவருடைய ஜெபம் சின்சியரா மாறிவிட்டது. அப்பொழுது உடனே பதில் கிடைக்கும். அதே போல எந்த காரியத்தை கேட்டாலும் ஊக்கமா ஜோம் பண்ணீங்களா, ஊக்கமா ஜோம் பண்ணும்போது கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது விப்பிங் அதிகமாக ஆலோட்டிகளிடு அங்கே ஆலோட்டிகள் நீத்த பொழுது அந்த கூக்கர்களை நான் கேட்டேன், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் சாரோஸ். அல்லேலூயா. அவங்களுடைய சாரோஸ் அதிகமாக இத ஜெபம் அதிகமாகிவிட்டது. அதே போல ஜாக்கப்ப நம்ம பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு தைரியமா தான் வருகிறான் யாக்கோபு. ஆனா ஒரு செய்தியை கேள்விப்படுகிறான், அங்கே ஏசா 400 பேரோடு கூட எதிர்கொள்ள வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் நினைக்கிறான், சேசலபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டோம், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிவிட்டோம், அவன் ஒரு நாளிலே பழி வாங்குவேன் என்று சொன்னானே, இப்பொழுது என் உயிருக்கு ஆபத்து வருகிறது, எப்படி நான் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று அவனுக்கு பயம் அதிகமானது. இருவன் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்குது. அதனால எப்படி நான் ஏசாவை சந்திக்க முடியும், ஏசா வந்து எடுத்தான் எல்லாம் கொன்று போடுவானேனு அந்த பயம் அதிகரிக்க அவன் தேவனோடு தனித்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். அப்பொழுது கர்த்தர் வந்து உன் பேர் எந்த கேட்கும் பொழுது நான் வந்து என்னுடைய பேர் யாக்கோபு என்று சொல்றான், இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். பாருங்க, இப்பொழுது அவன் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணானா, ஜெபம் பண்ணான். நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், ஜெபிச்சீங்களா, ஜெபிச்சோம். ஏன் ஆன்சர் இல்ல, உங்க ஜபத்துக்கு ஏன் ஆன்சர் இல்ல? இப்பொழுது நீங்க வந்து சின்சியரா ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. யாக்கோபு சின்சியரா ஜெபிக்கும் பொழுது அவங்க நேம் அவர் சேஞ்ச் பண்ணிட்டார், நீ வந்து இஸ்ரவேல் எனப்படுவாய், ஏசா வந்து மேற்கொள்ள முடியாது. பாருங்க, அதுதான் வந்து பிரேயர் ஆஃப் அர்ஜென்சி, எ கிரை ஆஃப் அர்ஜென்சி. நமக்கு இவ்விதமான ஒரு நேரம் வரும் பொழுது நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது நமக்கு அவர் பதில் அளிக்கிறார். ஆமே
ஆமே.
நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாரும்,
ஆமீன்
இயேசு கிறிஸ்துவே நீ சீக்கிரமாய் வர வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, ரொம்ப பிரஷர் அதிகமாகிறது, ஃபேமிலி ஃபாலிங் அபார்ட், குடும்பங்கள் வீழ்ச்சி அடைகிறது, எக்கானமி ஃபாலிங் அபார்ட், பொருளாதாரமானது வீழ்ச்சி அடைகிறது, எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் ஃபாலிங் அபார்ட், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே வீழ்ச்சி அடையுது. உலகத்தில் அதிக உபத்திரங்கள், அதிக பிரஷர்கள், அதிக நெருக்கங்கள், மனசுல நிம்மதி இல்லை, ராத்திரி தூக்கம் வருவதில்லை, ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசுவே நீ சீக்கிரம் வா.
அதெல்லாம்
ப்ராப்ளம்ஸ் அதிகமாக நம்ம என்ன செய்யறோம் என்றால் அந்த எல்லாமே விழுந்து போகிறது, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே வீழ்ச்சி அடைகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கர்த்தராகி இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நிம்மதியா இருக்கணும்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஒழுங்கா செய்யணும். யாராவது ஒருத்தர் கீழ்படியாம அவங்க இருந்தாங்கன்னா அது வேதனை ஏற்படுத்தும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்து எல்லாரும் நல்ல மாதிரி இருந்தா தான் அங்க வந்து குடும்பத்தில் நிம்மதியா இருக்க முடியும். யாருக்காவது ஒத்துருக்கு சோமலன்னா எல்லாருக்குமே போராட்டம் ஆயிரும். அதே போல பொருளாதாரம் சரியில்லைன்னா போராட்டம் ஏற்படும். அதனால நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம சுற்றி இருக்கிற இவ ஜனங்களும் நல்லா இருக்கணும், கவர்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், இந்தியாவும் நல்லா இருக்கணும். சொல்ல போனா உலகமே நல்லா இருந்தா தான் எல்லாமே சரியா வரும். ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா விதமான சூழலையும் சரியா இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் என்றால் எல்லாமே வீழ்ச்சி அடைகிறது. கவர்மெண்ட் வீழ்ச்சி அடைகிறது, இந்தியா வீழ்ச்சி அடைகிறது, உலகம் வீழ்ச்சி அடைகிறது, சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் வீழ்ச்சி அடையும் பொழுது உலகம் வந்து வாழ்வதற்கு அன்பிட்டாக மாறுகிறது. உலகம் வாழ்வதற்கு தகுதியான ஒரு இடமாக இல்லாதனாலே அந்தவரை என்ன அந்த ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வரிகைக்காக ஜெபிச்சுட்டா இருக்கோம். இப்ப நம்ம ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கிறோம். அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யறது என்றால் நம்மளை வந்து ஜெபம் பண்ணுறது நம்மளை புஷ் பண்ணுகிறது. நீ ஊக்கமா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி மனவாட்டி ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுதுதான் கத்த திடீர்னு வந்து தன்னை ஜனங்களை எடுத்துக்கொள்கிறார். எல்லா நாளும் ஜெபிச்சுட்டா இருக்கிறோம். ஆனா வந்து நமக்கு விப்பிங் அதிகமாகும் பொழுது, அடி அதிகமாக விடும் பொழுது, சிச்சுவேஷன் நமக்கு மோசமாக மாறும் பொழுது என்ன செய்யறோம் என்றால் அந்த பிரேயர் ஆஃப் அர்ஜென்சி, நமக்கு அதிக அவசரமான ஜெபம் உங்களுக்கு வருகிறது. அந்த உரையுடைய வருகை வரணும், நான் வந்து இதை சீக்கிரமா உங்களை காண வேண்டும், இந்த உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு இந்த பாடியிலிருந்து விடுதலை வேணும், அந்த எவ்வளவு நாள் தான் நான் இதோடு போராடுவது அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. டாஸ்க்மாஸ்டர்ஸ் அந்த ஆலோட்டிகள் அடித்து வேலையாகிறது, நான் அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் வந்து அதை கேட்டு ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறார். God sent a prophet. Hallelujah. God descended from heaven. முதலாவது கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இரண்டாவதாக God sent a prophet. Hallelujah. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகிறார். ஆமென். இந்த கடைசி காலத்தில் அதான் நடந்திருக்கு. பிரதர் பிரானாவுக்கு என்ன செய்வது என்றால் லைஃப்ல என்னன்னு தெரியல, போராட்டம் அதிகமாயிருது. அவர் அநேக விஷன்ஸ் பார்க்கிறார், தரிசனங்களை பார்க்கும் பொழுது அதை மற்றவங்க சொன்னா இது வந்து தேவனால ஏற்படுத்தப்பட்டதல்ல அப்படின்னு பல காரியங்களை சொல்லும் பொழுது அவர் என்ன செய்யறார் என்றால் எனக்கு என்னன்னு தெரியும், என் வாழ்க்கையை குறிச்சு எனக்கு என்னன்னு தெரியும், என் வாழ்க்கை ஒரு மர்மமாக இருக்கிறது, இட் இஸ் அ மிஸ்ட்ரி, எனக்கு ஒன்னும் புரிய தெரியல, என்ன ஆண்டவர் அழைச்சாரா அழைக்கலையா, எதுக்காக எனக்கு விஷன் வருகிறது என்று எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில வந்து தன்னை அழைத்த நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கிரீன் மில் என்ற இடத்துல போய் தொகையில ஜெபிக்கிறார். அவருடைய சூழ்நிலையானது அப்படி ஜெபிக்கும்படியாக அவரை தூண்டினது. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ற, மனைவிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவ்வளவுதான் காசு இருக்குது, நான் மூணு நாள்ல திரும்பி வருவேன், அல்லது நாளைக்கே திரும்பி வரலாம், அல்லது நான் வராமலே போகலாம், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத பட்சத்தில் நான் திரும்பி வரமாட்டேன். அவருடைய சூழ்நிலை அதிகமாக மாறினால அவர் அவர் ஜெபிக்கும் பொழுது God descended from heaven. கர்த்தர் இறங்கி வந்தார், இறங்கி வந்து தம்முடைய தீர்க்க தரிசியை அனுப்புகிறார். ரெண்டு அடையாளங்களை கொடுத்து, ஹீலிங் அண்ட் ப்ரோஃபசி, ரெண்டு வரத்தை கொடுத்து, உன்னை உலகமெங்கிலும் போவாய், உன்னை வந்து அழைச்சதுக்கு வந்து இதுதான் நோக்கம் என்று சொல்லும் பொழுது லைஃப்ல இருக்க குழப்பம்லாம் போயிட்டு அவர்களால ஜெபம் தான் செய்யறாரு. இப்பொழுது அந்த கொகையில போயிட்டு சின்சியரா ஜெபிக்கிறார். என்ன செய்தது என்றால் கத்தரை கீழே இறங்கி வர வச்சது. ஹலலுயா. உங்களுடைய ஜெபம் வந்து கத்தரை இறங்கி வர வைக்கிறது. ஹலலுயா. அந்த கத்தர் இறங்கி வந்து கத்தர் தன்னை தீக்க தரிசி அனுப்புகிறார், நீ உலகமெங்கிலும் இந்த கிஃப்டை கொண்டு சொல்லுவாய் என்று சொல்லும் பொழுது பாருங்க அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் கிடைத்து விட்டது. ஹலலுயா. எத்தனை பேருக்கு ஆன்சர் கிடைத்திருக்கிறது, நான் ஏன் உலகத்துக்கு வந்தேன், ஏன் ஆண்டவர் என்னை உலகத்திலே கொண்டார், இந்த மிஸ்டரி நமக்கு ரிவீல் ஆயிட்டு நம்முடைய வாழ்க்கையின் முத்திரையானது உடைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆலோசிகள் கூக்கர்ல நான் கேட்டேன், நான் அவர்களை விடுவிப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன்.
இப்பொழுது எனது அவருடைய கூக்குரல் என் சமூகத்தில் வந்து எட்டினது, நான் வந்து என்ன செய்யறேன் என்றால் அதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். பத்தாம் தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார்.
இதோ நான் உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். உன்னை நீ பார்வோன் இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம கவனிக்கும் பொழுது வீல்ஸ் ஆஃப் ப்ரோஃபசி என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த கிளாக்கை எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய வீல் இருக்கு. அந்த வீல் வந்து என்ன செய்யறது என்றால் அது சுத்துது. அதனால வினாடிக்கு என்ன செய்யறால் அது ஒரு வீல் இருக்கிறது, அது வந்து ரொம்ப வேகமா சுத்துகிறது. அது கொஞ்சம் பெரிய வீலா இருக்கலாம் அல்லது சின்ன வீலா இருக்கலாம். பெரிய முள்ளுக்கு இன்னொரு வீல் இருக்கிறது, அதுக்கு அலாரத்துக்கு இன்னொரு வீல் இருக்கிறது, சின்ன முள்ளுக்கு இன்னொரு வீல் இருக்குது. இப்படி உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிளாக்கை எடுத்து பார்த்தா, அலாரம் கிளாக்கை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய வீல் இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே வந்து கரெக்டா அது வந்து ஒரு வீல் மூவ் ஆகும் பொழுது இன்னொரு வீல் லேசா மூவ் ஆகும். இப்படி சின்ன முள்ள இருந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். எல்லாம் கரெக்டா வந்தாதான் இந்த கிளாக் சரியா ஓடும். இப்படி ஆண்டவர் ஒரு கிளாக்கை செட் பண்ணி இருக்கிறார். நம்ம மனுஷனோட ஒரு கிளாக்கை செட் பண்ணிருக்க, அதே போல ஆண்டவர் ஒரு கிளாக்கை செட் பண்ணி இருக்கிறார். எல்லாமே கரெக்டா இருக்கணும், எல்லாம் சரியா மூவ்மெண்ட் ஆகணும். அதனால பெரிய வீல் சின்ன வீல் எல்லாமே இருக்கிறது. அந்த முள்ளெல்லாம் அப்பதான் சரியா மூவ் ஆகும். அதே போலதான் ஆண்டவர் வந்து அந்த வீல்ஸ் ஆஃப் ப்ரோஃபசின்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு வீல் வந்து மோசஸ் வந்து ஆயத்தம் ஆகணும். அவனுக்கு ஸ்கூல் ஆஃப் ஹியூமிலிட்டி, அவன் வந்து இப்பொழுது வந்து பார்வையோடு படிச்சு விட்டு இப்பொழுது ஸ்கூல் ஆஃப் மீடியன், ஸ்கூல் ஆஃப் மீடியன், இப்பொழுது எகிப்து மீடியான் தேசத்திலே ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறான். ஆண்டவர் அந்த ஸ்கூல்ல குழந்திருக்கிற அவன் 40 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும், அவனுக்கு கிராஜுவேஷன் கிடைக்கணும். அவன் வந்து தான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்த வேண்டும். தன்னுடைய அறிவினாலே, படிப்பினாலே, தன்னுடைய திறமையினாலே அவன் ஜனங்களை வழி நடத்துவான் என்றால் அது தேவனால் உண்டானது அல்ல. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் நான் செய்திருவேன், நான் அப்படி வந்தா, நாங்க ஆட்சிக்கு வந்தா, நாங்க ஆட்சிக்கு வந்தா, நம்ம அப்படி சொல்ல போறதில்லை. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். இதுதான் அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் செய்வேன், நான் செய்வேங்கிறது அரசியல்வாதிகள். நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்யறோம், இதை செய்யறோம் சொல்லி அவங்க சொல்றாங்க, தங்களுடைய திறமையை குறித்து சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்லதில்லை. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ கத்தர நம்பு. நம்ம பிள்ளைகளுக்கு அதான் சொல்லணும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீ கத்தர நம்பு. அம்மா அப்பா எல்லாம் செய்வாங்கன்னு நீ சோம்பலா விடாத. நீ கத்தரை நோக்கி ஜோம் பண்ணி உன் வாழ்க்கையை நீ செட்டில் ஆகணும். நீனே உன் வாழ்க்கையில செட்டில் ஆகாமது இப்படி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காத. நீ வந்து குழந்தை இல்ல, நீ பெரியவனா ஆயிட்டா, இனி உன் வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும். உனக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு நல்ல தாய் தகப்பன் சொல்லி கொடுக்கிறது. அதனால பாருங்க என்ன சொல்றால், இவங்க வந்து அந்த வீல் வந்து என்ன செய்யறோம் என்றால் மோசஸ் ஒரு வீல் இருக்கிறது, அந்த வீல் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அது சரியா சுத்தி வர வேண்டும். அவனோட மூமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும், அந்த டைம் கிளாக் சரியா வரணும். அதனால அவனை வந்து 40 இயர்ஸ் அந்த கம்ப்ளீட் ஆகணும். அவன் அப்பதான் அந்த ஸ்கூல் படிப்பை முடிக்க முடியும், அப்பொழுதுதான் அவனை அனுப்ப முடியும். அதனால ஆண்டவர் இங்க என்ன பாக்குறாரு, இன்னொருத்த பக்கத்துல என்ன பாக்குறாருன்னா, அந்த இந்த எமோரியருடைய அக்கிரமம் வந்து நிறைவாக வேண்டும். 4ஆம் தலைமுறையில அவங்க வந்து அந்த தேசத்துக்கு போவாங்க. ஏனென்றால் the iniquity of Amorites is not yet full. அந்த எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஆதியாகமம் 15:16 வாசிக்கலாம்.
4ஆம் தலைமுறை அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார்.
இதோ 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வருவாங்க, ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. எமோரியர் தான் இந்த 7 ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு பெயர். எமோரியர்கள் நம்ம நாட்டில் பல ஜாதி இருக்குது, ஆனா நம்மளை வந்து இந்தியன்ஸ் என்று சொல்லுவாங்க. எத்தனையோ ஜாதி அடங்கி இருக்கிறது, ஆனா நம்ம எத்தனையோ பாசக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா நம்ம வந்து இந்தியன்ஸ் அழைக்கப்படுகிறோம். அதே போல அந்த கானானுடைய ஜனங்களுக்கு பல 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. மொத்தமா அவங்களுக்கு ஒரு காமன் நேம் என்னன்னா எமோரியர்கள். அந்த எமோரியருடைய அக்கிரமம், the iniquity of Amorites is not yet full. அவங்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. ஒரு கிளாஸ்ல வந்து தண்ணியை ஊத்தும் பொழுது தண்ணியை ஊத்திக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னா பிறகு அது அந்த விளிம்பு வரைக்கும் நிறைஞ்சி அதுக்கு பிறகு வலிஞ்சு கொட்டும். இப்பொழுது அவங்க வந்து இவ்வளவுதான் வந்திருக்கிறாங்க, இன்னும் இவ்வளவு வரணும், இன்னும் இவ்வளவு வரணும், ஃபுல்லானாதான் நான் வந்து உங்களை அங்க கொண்டு போக முடியும். ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆமே. இந்த உலகத்தின் மக்கள்கிட்ட வந்து இந்த உலகத்தை நம்ம கையில தரணும்னா அனுஜனும் இந்த உலகத்தில் அக்கிரமம் அதிகமாகணும். அப்போ நீதி உள்ள தேவன், நீங்க உலகத்தில் வாழ ஃபிட் கிடையாது, உங்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசமா போச்சு, அதனால உங்களை நான் நிர்மூலமாக்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேங்கிறார். ஹல்லேலூயா. வரது அக்கிரமம் அதிகமாக வேண்டும். எல்லாம் ரேப் கேஸ் வந்து அதிகமாக இருக்குது உலகத்தில், அதோடு சேர்ந்து கொலை இருக்கிறது. குற்றமில்லாதவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், அப்பாவி மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். உலகத்தில் அதிக கொலை இருக்கிறது, அதிக பயங்கரவாதங்கள் இருக்கிறது, இத பாவம் அதிகரிக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா அது பாவம் வந்து பெருகிட்டே வருது வருது, தண்ணி ஊத்த ஊத்த அது லெவல் ரைஸ் ஆகிறது, அந்த மெஷர்மெண்ட் அதிகமாகிறது. பின்பு ஓவர்ஃபுளோ ஆகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த உலகத்தை நிர்மூலமாக்கி ஜனங்களை வந்து முற்றிலும் சுட்டரித்து அங்க பசுத்தவான்கள் கையில் இந்த உலகத்தை திருப்ப போகிறார். எத்தனை விசுவாசம். அவங்களுக்கு கொஞ்சம் பாவம் இருக்கும்பொழுது அவங்களை தண்டிக்க முடியாது. இன்னும் அவங்க என்னன்னா இப்ப நிறைஞ்சிட்டு ஆனா இன்னும் கொட்ட வேண்டிய நேரில் வந்திருக்குது. அப்படி வலிஞ்சு கொட்டும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை வந்து அனேகிலேட் பண்ணுவார், முற்றிலும் நிர்மூலமாக்குவார். இப்பொழுது மேல வந்திருக்கு.
ஆமென்.
அதே போல ரஷ்யாவை குறிச்சு பிரதமர் என்ன சொன்னார், ஏழாம் தரிசனத்தில் நான் அதை பார்த்தேன், அங்கே ஒரே புகைக்காடும் அங்கே இடிபாடுகளுமாக இருந்தது அப்படி என்று சொல்லும் பொழுது, இன்னும் அமெரிக்கா அழியவில்லை. அமெரிக்கா அழிவதாக ஏழாவது தரிசனத்திலே அவர் காணும் பொழுது இன்னும் அது ஏன் அழியவில்லை என்றால், அது எமோரியருடைய அக்கிரமம் வந்து இன்னும் இனிக்யூட்டி ஆப் அமெரிக்கன்ஸ், இனிக்யூட்டி ஆப் அமரைட்ஸ். அதனால என்ன சொல்லிருந்தால் அந்த அமெரிக்காவுடைய ஜனங்களுடைய பாவமானது பெருகி இருக்கிறது, இன்னும் ஃபுல் ஆகல. ஒரு மணி நேரத்தில் டைவர்ஸ் வாங்கிடலாம் அமெரிக்காவில், மேரேஜ் முடிச்சு ஒரு மணி நேரத்தில் டைவர்ஸ் வாங்கி. அதனால அங்க டைவர்ஸ் வந்து உலகத்திலே அதிகம். இதமான ஒரு தாறுமாறான ஒரு ஒரு கண்ட்ரி அது. மாரல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எல்லா பெரிய பெரிய உலகத்தில் பெரிய நாகரிகமான பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக பாவம் இருக்கும், அதிகமான பாவங்கள், மாரல் லைஃப் ரொம்ப டீகேயா இருக்கும். பெரிய பெரிய சிட்டியில எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதான் இவங்களுடைய அக்கிரமம் அதிகமாகிட்டு போகுது. இந்த அக்கிரமம் அமெரிக்காவுடைய அக்கிரமம் அதிகமாகும் பொழுது அவங்க ரஷ்யாவை பார்த்து போய் பாம்பு போடு போட்டுருவான், ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போவோம் அமெரிக்கா. அதனால ஆயிரக்கணக்கான பிளேன் வந்து என்றால் அங்க லோடை ஏத்திக்கிட்டு போய் குண்டு மலை இருந்து குண்டை ஏத்தி கொண்டு போய் அணுகுண்ட கொண்டு போயிட்டு அங்க எல்லாம் ஒரே நேரத்தில் டிராப் பண்ணும் பொழுது அமெரிக்கா வந்து அழிஞ்சு போகும். இன்னும் அது ஏன் அழியாம இருக்கிறது, அது நிறைவாகவில்லை. எமோரியுடைய அக்கிரமம் நிறைவாகவில்லை. நாலாம் தலைமுறையில் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அதிகமாயிரும். அதே போல என்ன செய்தால் கானானியருடைய எமோரியுடைய அக்கிரமம் நிறைவாகாதனால அது நிறைவாகிறதுக்கு அந்த முள்ளு என்ன செய்ய இவன் ரெடி ஆகணும், இவருக்கு 48 ஆக வேண்டும். இது அவங்களுடைய அக்கிரமம் இன்னும் அந்த நாலாம் தலைமுறையில் அது அதிகமாயிரும். இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே இவங்களுக்கு இன்னும் பிரேயர் ஸ்பிரிட் வரல, பிரேயிங் ஸ்பிரிட் வரல, ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர் அவங்களுக்கு இல்ல. இவங்களும் அதிகமா கத்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல இவங்க ஜனத்தொகையும் கொஞ்சம் பெருக வேண்டியதா இருக்கு. 4 பேர் போய் ஒரு தேசத்தை வந்து சுதந்திரிக்க முடியாது. ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும்னா லட்சக்கணக்கான மக்கள் தேவை. 75 பேரா தான் போனாங்க யோசேப்பு காலத்தில், 75 பேரா போனாங்க. ஒரு இடத்துல 70 பேர் எழுதியிருக்கு, இன்னொரு இடத்துல 75 பேர் எழுதியிருக்கு. கொஞ்சம் ஜனங்களா போனாங்க. 75 பேர் போயிட்டு ஒரு தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா? ஒரு சேர்ஸை தொடங்கினா லட்சக்கணக்கான மக்கள் தேவை. இப்ப 2 மில்லியன் பீப்புளா பெருகிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லா வீலும் கரெக்டா சுத்துது. இங்க இங்க ஜனத்தொகை ஏறணும். ஹல்லேலூயா. அங்க அக்கிரமம் பெருகணும். இங்க மோசஸ் வந்து என்ன சொன்னால், ஸ்கூல் ஆஃப் ஹியூமிலிட்டி, தன்னை தாழ்த்த வேண்டும், ஒன்றுமில்லை என்று ஒப்புக் கொடுக்கணும். இவன் வந்து என்ன சென்றால் அவன் வந்து ஷெப்பர்டா மாற வேண்டும். பார்வனின் குமாரத்தின் மகன், சன் ஆப் த டாட்டர் ஆஃப் பேரோ, இவன் பிகம் ஏ ஷெப்பர்ட். அவன் ஒரு மேய்ப்பனாக மாறி தன்னை தாழ்த்த வேண்டும். இப்ப பாக்குறாரு எல்லாம் கரெக்டா. ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து கரெக்டா நிறைவேறுது. அதே போல கர்த்தருடைய வருகை வரணும்னா அப்படிதான். இன்னைக்கு உலகத்தின் பாவம் அதிகமாக வேண்டும். இன்னைக்கு பாவம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. இதை என்ன டினாமினேஷன் பீப்புள் வந்து லவோதிக்காக மாற வேண்டும். அவங்க பெண் பிரசங்கியாக வர வேண்டும். எல்லாருமே அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணி கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்த மக்கள் தான் ரொம்ப அலங்கோலமா ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த சிஎஸ்ஐ போறவங்களா சேரி கட்டிட்டு கொஞ்சம் டீசென்டா போறாங்க, அங்கேயும் இருக்குது. ஆனா அதை விட மோசமானது இந்த பெந்தகோஸ்தை ஆவிய பெற்றுக்கணும் சொல்றாங்க. ரொம்ப இன்டீசென்சியா இருப்பாங்க. ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு இதை பனியின மாட்டிக்கிட்டே அந்த கேஸ் எல்லாம் போகும். அந்த பாசர் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கும். அதனால பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்து இந்த பெந்தகோஸ் சபையிலிருந்து லவோதிக்கியாவை மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. தீமரம் துளி ஆண்டவர் இந்த வீல்ஸ் எல்லாம் பார்க்கிறார். வீல்ஸ் ஆஃப் ப்ராஃபசி எல்லாம் அந்தந்த பொசிஷன்ல கரெக்டா வரும்பொழுது, கிளாக் வந்து 12 செட் பண்ணும் பொழுது, எல்லாமே அந்த மினிட்டும் அது என்ன செய்யறார், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இதை செகண்ட் முள்ளும் எல்லாமே 12 செட் பண்ணும் பொழுது அவ்வளவுதான் கத்தர் வந்து அதை நிறைவேற்றுவார். எத்தனை கத்தருக்கு அதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மோசஸுக்கு அது தெரியாது, இஸ்ரவேலர்களுக்கு அது தெரியாது, எம்மோரியலுக்கு அது தெரியாது. ஆனா கத்தர் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்காரு. எல்லா வீலும் எல்லா முள்ளும் இதை சரியான லெவல்ல வருதா, சரியான டைம் அது காமிக்குதா. அந்த டைம் செட் பண்ணும் பொழுது ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் தாமதிக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா இருக்கிறேன். ஐ நோ தேர் சாரோஸ், I hear their prayer. அவங்களுடைய ஜபத்தை நான் கேட்கிறேன். I have seen them. நான் அவளை பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவள வைஸ் வெர்ஜின்ஸ் வாயில் பெற வேண்டும். ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் அவங்க பிலானை காலையில் பிரசங்கம் பண்ண மாதிரி ஹேர்லெஸ், ஹோரு, ஃபூலிஷ் வெர்ஜின், வைஸ் வெர்ஜின் எல்லாருமே அந்த கரெக்டா அந்த இதுல வரும் பொழுது, அந்த மெச்சூரிட்டியில வரும் பொழுது கத்தர் அங்க வந்திருந்தார். ஆமே
ஆமே.
I know their sorrows. அவங்க நான் உங்களுடைய நான் துன்பத்தை அறிகிறேன். உங்க படுகிற கூக்கர்ல நான் கேட்கிறேன். உங்களுடைய ஐ நோ யுவர் சாரோஸ் சொல்லி ஏன் நமக்கு வரல? அந்த வீல்ஸ் ஆஃப் ப்ராஃபசி அந்த டைம் வர வேண்டும். ஹல்லேலூயா. என் வேலை இன்னும் வரலன்னு சொல்லுகிறார். அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? ஆமீன். அவங்க கத்தை நம்ம நேசிக்கிறாரா? நேசிக்க தான் செய்யறேன். நம்ம ஜெபம் உடனே கேட்கலையே, எவ்வளவு நாள் ஆயிட்டு? கத்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த வீல்ஸ் ஆஃப் ப்ராஃபசி எல்லாம் சரியா வரணும். உங்களுடைய கணவர் சரியா வரணும், நீங்க இருந்து சரியா வரணும், உங்க பிள்ளைகள் சரியா வரணும், எல்லாம் வந்தாதான் அவர் பிளஸிங் தர முடியும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் லைன் அப் பண்ணணும். இது என்ன காரியங்கள் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் ஏசு அறிந்திருக்கிறார். ஆமே. எல்லாமே கரெக்டா வரும் பொழுது அவர் பிளஸிங் அங்க கட்டளை இட்டுருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இவங்க 2 மில்லியன் பீப்புளாக பெருக வேண்டும். ஆமே. அதே போல மனவாட்டியில இன்னும் சில தொகை வர வேண்டும். இன்னும் சில ஆத்மா உள்ள வரணும். வந்துட்டுனா டக்குனுக்கா தொழில் வருகை வந்துடும். ஆமே
ஆமே.
மறுபடியும் வாசிக்கலாம்.
அவர்கள் எகிப்தியின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்.
இதோ நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். இந்த கடைசி காலத்திலே கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் 7C. கத்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கார். அதே கத்தர் தான். யோசு பாத்தீங்கன்னா அதே கத்தர்.
ஹல்லேலூயா.
வேற ஒருத்தர் கிடையாது. அதே சேம் God. Hallelujah.
Amen.
மோசேக்கு என்னைக்கு அங்க இறங்கி வந்த அதே கத்தர் தான். எகிப்தின் ஜனங்களை விடுதலாக்கின அதே கத்தர் தான். பின்பு அவர் மாம்சத்தில் வந்த அந்த மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கார். அவர் சதாகாலம் ஜீவிக்கிறார். அன்னைக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட் பீப்பிளோட டீல் பண்ணார். இன்னைக்கு நியூ டெஸ்டமென்ட் பீப்பிளோட டீல் பண்ணுகிறார். இந்த கடைசி காலத்தில் மனவாட்டியோட டீல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே கத்தர் தான். இப்பொழுது என்ன ஃபார்மா வந்திருக்கிறார்? பேட் ஃபார்மா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து வார்த்தை வடிவத்திலே வந்திருக்கிறார். ஓபனிங் ஆஃப் த வேர்ட். ஹல்லேலூயா. 7C என்னது? இட் இஸ் ஓபனிங் ஆஃப் த வேர்ட். எதுக்காக? டு பிரிங் டெலிவரன்ஸ் டு த எலெக்ட். நமக்கு ஆண்டவர் விடுதலை தருவதற்காக. கோயிங் அண்ட் பிரிங்கிங் இன்டு த ராப்சர். ஹல்லேலூயா. நம்மளை வந்து மறுரூபமாக்க வந்திருக்கிறார். ஆமே. உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை விசாரிக்கிறோம்? அவர் ஜட்ஜா வந்திருக்கிறார், நமக்கு பிரைட் குரூமா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு மேரேஜ் யூனியன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே
ஆமே.
யூ ஆர் பீங் யுனைடெட் வித் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நீங்க வந்து கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்துக்கு மறுரூபமாக்கப்படலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த பாடியிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக வந்திருக்கிறார்.
ஆமென்.
உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். எகிப்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். இஸ்ரவேல் எங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். நான் இறங்கி வந்திருக்கேன். அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மத்திலே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதே பர்பஸோடு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். எமோரியுடைய அக்கிரமம் நிறைவாயிருக்கிறது, உலகம் சோதனை கண்டிஷன்ல வந்திருக்கிறது, சாபரங்கள் லவதிக்க நிலைமையில் அடைந்திருக்கிறது, புத்தியில்லாத கனிகள் பசுத்தாவியை பரவில்லை, வயசு பட்சம் வந்து பசுத்தாவியை பற்றி வழக்குகள் பிரகாசமாக எரிகிறது. ஆமே
ஆமே.
அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அவன் என்ன கேட்கிறான் என்றால், ஆண்டவரே நான் வந்து எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அந்த வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
நான் எம்மாத்திரம் வசந்த வாசிக்கிறேன். முதல்ல அவன் 40 வருஷத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போறேன்னு சொன்னான். அவன் வந்து ஒரு மிலிட்டரியை நடத்தினார். அந்த அளவுக்கு அவன் வந்து பவர்ஃபுல்லா இருந்தான். நான் போய் விடுவிக்க முடியும், ஆனா ஜனங்கள் என்ன நம்பலையே, ஜனங்கள் என்ன நம்பல, நான் அதனால விடுவிக்க முடியல. ஆனா என்னால முடியும், நான் என் கை மூலம் என் கையினாலே அவருக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார் என்று அவங்க அறியலையே என்ன காட்டி கொடுத்துட்டாங்களே. இப்படிதான் முதல்ல அனுபவம். 40 வருஷத்துக்குனால நான் அதை செய்ய முடியும் அப்படின்னா, இப்ப வந்து நான் எம்மாத்திரங்கிறான். அதான் குவாலிபிகேஷன். ஹல்லேலூயா. குவாலிபிகேஷன் என்னன்னா, என்னால முடியாது, அதான் குவாலிபிகேஷன். என்ன இது, இந்த என்னால முடியும்னா நீ தகுதி இல்லை, என்னால முடியாதுன்னா நீ தகுதி. பாஸ்டர் இப்படி சொல்ல, நீ என்னால முடியாது நீ அதே சோம்பலப்படுத்திக்கிடலான்னு அர்த்தமா? அப்படி இல்லை. இந்த வேலைக்கு நீர் எனக்கு உதவி செஞ்சாதான் முடியும், ஆனா என்னால இதை சாதிக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை உணர்வதை ஒழிய சோம்பலா இருப்பதற்கு இந்த வசனம் கிடையாது. அதனால என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினால இந்த ஜாப்பை நான் நிறைவேற்ற முடியாது. கர்த்தாவே நீர்தான் என்னை வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் சொல்றானே ஒழிய, அதுதான் அர்த்தம். அதாவது மீன் பிடிக்கிறான், இதெல்லாம் மீன்கள் கிடைச்சது பெயரு, அப்பொழுது நீர் என்னை விட்டு போகணும், நான் பாவியான மனுஷன், இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு நான் தகுதி கிடையாது அப்படின்னு தன்னை உணரும் பொழுது அதுதான் தகுதி. அன்றவரே நான் ஒரு கோலும் கையுமாக நான் புறப்பட்டு போனேன், இப்பொழுது ரெண்டு பரிமாணங்களே முடியாதா இருக்கிறேன். நீர் என்னை இவ்வளவு தூரம் ஆசி வச்சிருக்கிறீர், ஆனாலும் இந்த நேரத்தில் நான் உபத்திரத்தில் இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யாக்கோபு ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய நிலைமையை உணர்வது. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய அனுமதிக்கு சித்தம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை உலகத்தின் மக்கள் அனுமதிக்கு சித்தத்தில் இருக்கிறாங்க, நம்ம தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறோம். அவருடைய பெர்மிஷன் இல்லாதபடி எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. நம்ம எதையுமே செய்ய முடியாது, அதை ரியலைஸ் பண்றது. ஒரு காலை கூட ஆட்ட முடியாது, ஒரு கையை கூட ஆட்ட முடியாது, அதை தான் ரியலைஸ் பண்ண. என்னால முடியாது, முன்னால என்னால முடியும் சொன்னவே, அப்பொழுது ஆண்டவர் நீ தகுதி இல்லை, உனக்கு வேற ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீ வந்து ஸ்கூல் ஆஃப் மீடியன், இதை மீடியாம் தேசத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூல் ஆஃப் ஹியூமிலிட்டி போனோம், இப்ப அதுல வந்து கிராஜுவேட் ஆயிட்டான். இப்ப என்ன அறிக்கை சொல்றான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது இப்ப அவன் வந்து குவாலிபிகேஷன் ஆகிவிட்டான். ஆண்டவரே நான் என்ன மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் நீர் அனைத்திங் தரல, நான் மெசேஜில் பிரயோஜனம் இல்லை, நான் அப்படி ஜெப மாட்டேன். நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் அந்த புரோகிராம்ல இல்லைன்னா அது ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம செய்யற எல்லாத்திலையுமே கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் இல்லாம நானா போய் ஒரு காரியத்தை செய்தா அது ஆசீர்வாதமா முடியாது. அதனால நான் செய்யற எல்லாத்திலையும் கர்த்தர் இருப்பார் என்றால் அது ஆசீர்வாதமாக முடியும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் செய்த எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். ஆமே
ஆமே.
தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் எல்லா யுத்தத்திலையும் ஜெயிக்க பெற்றான். அதனால நீர் இல்லாம என்னால முடியாது அப்படின்னு தான் அர்த்தம். நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஆண்டவர் என்ன ஆன்சர் கொடுக்கிறார், அர்த்தம் சொந்தவாசிகளா?
அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பேர் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள்.
ஐ வில் பி வித் யூ. ஹல்லேலூயா. இதை விட பெரிய ப்ராமிஸ் ஒன்னு இல்ல. ஹல்லேலூயா.
ஆமென்.
God promises of his presence. Hallelujah.
Amen.
God answers Moses' request. இது மோசஸ் உடைய அந்த ரிக்வெஸ்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில்னா, I will be with you. Hallelujah.
Amen.
I will go with you. நான் உன்னோடு கூட நான் வருவேன். என்னுடைய பிரசன்ஸ் என்னுடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. ஆமென்
ஆமென்.
இதுதான் கர்த்தருடைய ஆன்சர். இன்னைக்கு நமக்கு அந்த ஆன்சர் கொடுக்கிறார், நீ தைரியமா போ, நான் உங்களுடைய இருக்கிறேன். அது போதும் நமக்கு, அந்த ஆன்சர் நமக்கு போதும். கர்த்தர் என் கூட இருப்பார் என்றால் யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் யார் என்றால் நம்ம வந்து மேற்கொள்ள யாரால முடியும்? கர்த்தர் நம்ம கூட இருப்பார் என்றால், நம்முடைய புரோகிராமில் அவர் இருப்பார் என்றால், நம்ம எப்படி நஷ்டம் அடைய முடியும்? நம்ம எப்படி தோல்வி அடைய முடியும்? நம்ம எப்படி ஃபெயிலியர் ஆக முடியும்? எல்லாமே சக்சஸ் பிளஸிங். ஏனென்றால் அவர் மறைவா இருந்து எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுகிறார்.
ஆமென்.
ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த ஒரு அந்த ஒரு பதில் அவனுக்கு போதும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் இதை என்ன, உங்களை மேற்கொள்ள ஒருவனால முடியாது, எந்த சூழலும் உங்களால முடியாது. உலகமே உங்களுக்கு விரோதமா வந்தாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு மேட்சா யாரும் ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டார்னா அதுதான் பெரிய பரிதாபமான நிலைமை. சாம்சனுக்கு அந்த அனாய்ச்சிங் அவனை விட்டு போன உடனே என்ன ஏற்பட்டது? அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள், அவனுடைய கைக்கு விலங்கு போட்டார்கள், சிறைச்சாலையில அடைச்சி வச்சது மட்டுமல்ல அங்க மாவரைக்க செய்தார்கள். சிறைச்சாலையில மாவரைக்கிறான். என்ன பரிதாபமான நிலைமை? என்னதுன்னா கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கும் வரைக்கும் அந்த பெலிஸ்டியன்ஸ் வந்து 1000 பேர் வந்தாலும் கழுதை தாடை எழும்பினாலே அவள் எல்லாரையும் கொன்று போட்டான். அவனை வந்து எழுதியிருந்தால் ஒரு பட்டணத்தில் காசா பட்டணம் அவனை அடைச்சி விரும்ப வெங்கலை கேட்டுனால அங்க அடைச்சி போட்டாங்க. கேட்டே பிடிக்கிட்டு போயிட்டான். சிங்கம் அவனுக்கு உரமா வரும்பொழுது சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை வாயை கிழிச்சது போல கிழிச்சு போட்டு விட்டான். என்னது? கர்த்தர் அவனோட அந்த அனாய்ச்சிங் அவன் மேல இருந்தது. அனாய்ச்சிங் போச்சுன்னா நம்ம சாதாரண மனுஷன் தான். ஆண்டவரே அந்த அனாய்ச்சிங்க என்னை விட்டு எடுத்து போடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அதுதான். பெண்ணா சொல்ற, நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நீ முதலாவது ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா போ, அது இந்தியா போன்னு சொல்லும் பொழுது அவர் முதல்ல இந்தியாவுக்கு போறது பிரயாசப்படும் பொழுது அவருக்கு வந்து ஒரே வயிற்றுப்போக்கு. வயிற்றுப்போக்கு வந்து அவர் வந்து என்ன செய்திருந்தால் அந்த லிஸ்பன் என்ற இடத்துல மரணத்தோடு போராட வேண்டியதாக வந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னுடைய அனாய்ச்சிங்க நீ வேற யார் மேல வச்சிரும், அவங்கள பயன்படுத்தும், நான் வந்து தகுதி இல்லை அப்படின்னு ஜோ பண்ணார். இல்ல, உனக்கு அனாய்ச்சிங் மேல இருக்கும். ஹல்லேலூயா. உன்னதான் நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசஸ் தவிர அந்த இடத்தை யாரும் பில் அப் பண்ண முடியாது. உலகத்திலேயே மோசையை தவிர அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு அந்த பிளேஸ்ல வேற யாரையும் அந்த ஸ்பாட்ல ஆண்டவர் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே போல உங்களுக்கு ஒரு சாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தோற்று ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சாணத்தை ஒருத்தரும் எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையிலேயே உங்களுக்கு ஒரு சாணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. You are the wise virgin. Hallelujah. You are the true bride. Bad bride. Hallelujah. ஆண்டவர் அப்படி அழைச்சிருக்கும் பொழுது நம்ம சாணம் எப்படி போகும்? போகாது. இவன் வந்து என்ன சென்றால் அவனுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கிறார். இப்பொழுது என்ன சென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னதான் நான் அனுப்புறேன். நீ ஃபெயிலியர் ஆனாலும், உன் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆனாலும், நீ மிஸ்டேக் பண்ணாலும், உன்னதான் நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. உன் இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க போறதில்ல. உன் சாணத்தை வேற யாரும் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது உனக்கென்று உலக தோற்றுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஐ வில் பி வித் யூ. ஹல்லேலூயா. ஐ வில் கோ வித் யூ. நான் உன்னோடு கூட வருவேன். சர்டன்லி ஐ வில் பி வித் யூ. ஆமென். நிச்சயமாகவே நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். அதனால கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்முடைய லைஃப் வந்து ஜெயமாக முடியும். ஆமென்.
ஆமென்.
அவருடைய பிரசன்ஸ் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். காட்ஸ் பிரசன்ஸ் இந்த சபையில் இல்லைன்னா எத்தனை பேர் வந்து என்ன பிரயோஜனம்? அவருடைய பிரசன்ஸ் நம்மத்தில் இருக்க வேண்டும். ஆமென்.
ஆமென்.
அவருடைய பிரசன்ஸ் இருந்தாதான் என்ன செய்யணும், நமக்கு அனாய்ச்சிங் வரும். நம்ம வந்து அனாய்ச்சிங்ல இருந்தாதான் நம்ம ரேப்சர்ல பங்கு பெற முடியும். ஆமென். அப்பொழுது அவன் கேட்கிறான், 13 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர் என்னிடத்தில் கேட்டால் நான் அவருக்கு என்ன சொல்லுவேன் என்றான்.
அவன் கேட்கிறான், உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டா, நான் உங்களுடைய பிதாக்களின் தேவன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய தேவன், என்னை வந்து அனுப்பினார், உங்களை விடுவிக்கும்படியாக அனுப்பினார் என்று நான் உங்கள்கிட்ட போய் சொல்றேன். சொல்லும் பொழுது அவர் அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்துல கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறான். அதனால அவன் போறதுக்கு முன்னதாக அவருடைய நாமம் என்னதுன்னு தெரிய விரும்புகிறான். ஆமென்.
ஆமென்.
Before Moses will go, he needs to know the revelation of the name.
Amen.
Hallelujah.
Amen.
அதனால அவங்க அங்க போறதுக்கு முன்னதாக அவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பாஸ்டர்ஸ் ஊழியம் செய்யறாங்க, அவருடைய நாமம் என்னன்னு தெரியல. பிதா குமாரன் பசுத்தாதி டைட்டில், அது நேம் கிடையாது, அது பெயர் கிடையாது, அது பட்ட பெயரா இருக்கிறது. அதனால என்ன சொல்ல, இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாமே எப்படி ஊழியம் செய்யறாங்க, அவருடைய நாமம் என்னன்னு தெரியாம ஊழியம் செய்யறாங்க. பெரிய பிரீச்சர்ஸ் நெட்ல எல்லாம் நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க, உலகமெங்கிலும் அவங்க போறாங்க, ஆனா என்னது அவருடைய நாமம் என்னன்னு தெரியாம ஊழியம் செய்யறாரு. யூடியூப்ல நிறைய பேர் மெசேஜ் கொடுத்திருக்கிறாங்க, சாபரந்த பீப்புள், அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வேதனை, அவருடைய பேர் என்னன்னு, அவங்களை அனுப்பின கத்தர், அவங்களை தெரிஞ்சு கொண்ட கத்தருடைய பேர் என்னன்னு தெரியாம போறாங்களே. மோசே வந்து என்ன சொன்னால், அவன் இசை ஜனங்கிட்ட போருக்குன்னதாக அவருடைய நாமம் என்ன, அந்த ஜனங்கள் என்னத்துல கேட்கும்போது யார் உன்னை அனுப்பினா அவருடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்க. The God of your father has sent me to you and they shall say me, what is his name? அவருடைய பேர் என்னன்னா, what shall I say unto them? அவங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் பாருங்க. மோசே எப்படி பாத்தீங்களா, எல்லா ஊழியக்காரனும் நாங்க ஊழியம் செய்யறோம், கொஞ்சம் உனக்கு கடவுள் பேருன்னு தெரியல, கடவுள் யாருன்னு தெரியல, அவர் பேர் என்னன்னு தெரியல, ஒரு கடவுளா மூணு கடவுளான்னு உனக்கு தெரியல, பிதா குமாரன் பசுத்தாவி மூணு பேரும் இருக்கிறாங்களா அல்லது இயேசு தான் கடவுளா அதுவும் தெரியல, அது தெரியாதனால உனக்கு பேரும் தெரியல. இதுல பார்க்க போனா இந்து சேஷன் நாட்டில் பெட்டரா மாறிதாங்க, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குல தெய்வம் வச்சிருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு கொஞ்சம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு அங்க ஒரு காட் வச்சிருக்கிறாங்க, குல தெய்வம். அதெல்லாம் அவங்க குல தெய்வத்து பேரை சொல்றாங்க, இவங்களுக்கு அதுவும் தெரியல. பெந்தகோச போதர்கள் பரிதாபமான நிலைமை. அவருடைய பேர் நின்று முதலாவது பேர் என்னன்னு தெரிஞ்சுட்டு அனுப்புற உழித்துக்கு போ, அவருடைய பேர் என்னன்னு தெரியாம உழித்து. மோசே வந்து உங்களுடைய பேர் என்ன, ஜனங்கள் கேட்கும்போது உங்களுடைய பேர் என்னன்னு நான் எப்படி சொல்றது, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் பாத்தீங்களா. ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னதாக அவருடைய நேம் என்னன்னு தெரியும். நான் ஒருத்தருக்கு பிதா குமார பசுத்தாங்கால ஞானசனம் கொடுக்கல, 40 இயர்ஸ் கத்தருடைய கிருபையால ஊழியம் செய்கிறேன், ஒருத்தருக்கும் நான் வந்து பிதா குமார பசுத்தாவி நாமத்தில் ஞானசனம் கொடுத்ததே கிடையாது. நான் அதுக்கு முன்னால ஆண்டவர் எனக்கு நேமை வெளிப்படுத்தி விட்டேன், ரெவலேஷன் ஆஃப் ஹிஸ் நேம் எனக்கு வந்துவிட்டது, அதன் பின்பு தான் நான் என்ன ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். மோசே போல அவருடைய நாமம் தெரியாது, நாமம் தெரிஞ்ச பிறகு தான் நான் ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன். 40 இயர்ஸ் வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் கொடுக்கிற, அவருடைய நாமம் என்னன்னு தெரியாம நான் வந்து கொஞ்ச பேருக்கு பிதா குமார பசுத்தாவின் நாமத்தில் ஞானசானம் கொடுத்து அதுக்கு பிறகு எனக்கு வெளிப்பாடு வந்து அதுக்கு பிறகு நான் கொடுத்த ஞானசானம் தப்பு, நான் அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் அப்படி கொடுக்கல. நான் கத்தர் கிருபையினால என்ன சொன்னால், முதலாவது எனக்கு 22 வயசு இருக்கும் பொழுது எனக்கு வெளிப்படுத்திட்டார் அவருடைய நாமம் கத்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தியா, நான் டைட்டில் பேப்டிசம் கொடுக்கல. அதனால அவருடைய நாமம் என்னதென்று கேட்டால், ஆபிரகாமுக்கு அந்த சர்வ பல்லமுள்ள தேவன் என்று வெளிப்படுத்தினார், எல் சடா என்று வெளிப்படுத்தினார், ஆனா இங்க வந்து ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லுகிறார்.
அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று
இருக்கிறவராகவே ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ வாஸ் தட் ஐ வாஸ் அப்படின்னு சொல்லல, ஐ வில் பி தட் ஐ வில் பி அப்படின்னு சொல்லல, நான் வந்து வருகிற கடவுள் அல்லது இருந்த கடவுள் சொல்லல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாத, அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அதனால அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் அல்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று எல் சதா என்று வெளிப்படுத்தும் பொழுது இங்க மோசஸுக்கு வந்து ஐ ஆம் தட் ஐ ஆம். ஹல்லேலூயா. இது அந்த தேவன் மரித்து போகவில்லை, அல்லது அவருக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, அல்லது அவர் காணாம போயிட்டாருன்னு இல்ல, அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள், ஐ ஆம் தட் ஐ ஆம். அதனால ஒவ்வொரு காலத்திலையும் வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளிப்படுத்துறார். நேம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளிப்படுத்துது. ஒருத்தருக்கு பேர் விடும் பொழுது நல்ல கண்ணுன்னு விட்டு உனக்கு நல்ல கண்ணா இருக்கும், அவன் பேரு நல்ல கண்ணா இருக்கும். ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சகோதரிக்கு பேர் வைக்கணுங்கிறாரு, வசீன்னு பேர் வைக்கணுங்கிறாரு. ஒரு சாதன பாஸ்டர் என்கிட்ட போராட்டம், அந்த சாதனில இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வரோம், அவங்க வந்து வசீன்னு பேர் வைக்கணுங்கிறாரு. என்ன செய்யறது? வசி வந்து என்ன செய்யறாள் என்றால் அவள் வந்து டைவர்ஸ் ஆகப்பட்டாள். வசிங்க பேரை வைக்க கூடாது முதலாவது. ரெண்டாவது அந்த சகோதரியும் வசி மாதிரி ரொம்ப அழகா இல்லை. அதனால என்ன சொன்னா சிலர் வந்து பேர் இருக்கும், இந்த பேருக்கும் அவங்க கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதாவது பேர் எதை குறிக்கிறது என்றால் அவங்களுடைய கேரக்டரை குறிக்கிறது. அதனால ஆண்டவருடைய கேரக்டர் என்னன்னா, நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பிதாக்களோட ஆபிரகாம் ஈசாக்கை டீல் பண்ணினார், அவங்களோடு அவங்களோட அவர் பேசினார், அவங்கள வழி நடத்தினார். இப்ப 400 வருஷமா அவர் சைலண்டா இருக்கிறார். 400 வருஷமா அவங்க வந்து கத்தர எந்த விதமான கிரியை செய்யாது, சைலண்ட் பீரியடா இருக்குது. அதனால அவர் காணாமல் போயிட்டாரா அல்லது இல்லாம போயிட்டாரா அல்லது அவர் இன்னைக்கு ஜீவிக்கலையா, அவர் ஜனங்கள் மேல அவர் பரிதாபம் கொள்ளலையா, அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஐ அம் தட் ஐ அம். ஹல்லேலூயா. அந்த அன்றைக்கு உதவி செஞ்சார்னா இன்னைக்கும் செய்ய முடியும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அவங்களுக்கு செய்தார்னா நமக்கு செய்ய முடியும். ஏனென்றால் ஐ அம் தட் ஐ அம். ஹல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒரு ஆட்டிடியூட்ஸ், அவருடைய கேரக்டர் வந்து இயேசு கிறிஸ்து நேற்று நின்று எந்த மாறா இருக்கா சதாகாலம் ஜீவிக்கிறார். எட்டர்னல் காட். ஹல்லேலூயா. ஐ அம் தட் ஐ அம் லிவிங் காட், லிவிங் பிரசன்ஸ். அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. அவர் ஹிஸ்டாரிக்கல் காட் அல்ல, அவர் லிவிங் காட். அன்றைக்கு அவர் செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்ய முடியும். அதே தேவன், அதே வல்லமை, அதே கேரக்டரோடு கூட அவர் இன்றைக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய லிவிங் பிரசன்ஸ் நம்மத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? தி வேர்ட் இன்டர்பிரட்டட் இஸ் எ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி நேம் ஆஃப் காட். ஆமென். The word interpreted is the manifestation of the name of God. தேவனுடைய நாமம் என்பது வார்த்தை வியாக்கியானம் பண்ணப்படுது. அந்த ப்ராபசி சொன்னார், பால் தேனுடைய திசையில கொண்டு சேர்த்தேன். அந்த ப்ராபசிய அவர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். The word interpreted is the manifestation of the name of God. இந்த நேரத்துக்கு எழுதப்பட்ட வார்த்தையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார்.
ஆமென்.
ஹல்லேலூயா.
ஆமென்.
இந்த நேரத்துக்குரிய ப்ராபசி, இந்த நேரத்துக்குரிய ப்ராமிஸ் அவர் வந்து ஜீவிக்க செய்கிறவராய் இருக்கிறார். அதான் ஐ அம் தட் ஐ அம். தி வேர்ட் இன்டர்பிரட்டட் இஸ் எ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி நேம் ஆஃப் காட். ஆமென்.
ஆமென்.
7 முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவர விஷயம் வெளிப்பட வேண்டும். ஓபனிங் ஆஃப் தி வேர்ட் வரணும். இது அவர் நிறைவேற்றி தான் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. His name is the manifestation of the name of God. Amen.
Amen.
அல்ல, ஒவ்வொரு காலத்திலையும் அவர் தம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு என்ன வார்த்தை நிறைவேற்ற வேண்டுமோ அதை நிறைவேற்றுவது அவருடைய நாமத்தினுடைய மேனிபெஸ்டேஷன் ஆகிருக்கிறது. ஆமே. அல்ல, என்ன சொல்லுகிறார்? நான் வந்து உன்னை அனுப்புகிறேன், நான் எம்மாத்திரங்கிறான். ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆன்சர் ஆண்டவர் கொடுத்துட்டார். அதுக்கு மேல அவன் ஒன்னும் பேச முடியாது. அதுக்கு பிறகு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்களை சொல்லுவதோடு நான் வந்து மெசேஜ் முடிக்கலான்னு பார்க்கிறேன். என்ன சொல்லுகிறார்? இந்த மலையிலே அவர்கள் ஆராதனை செய்வார்கள். அந்த 14 வாசிக்கலாம்.
அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், ஜனத்தை ஈத்திருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில்
12
நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
இந்த மலையிலே அவர் ஆராதனை செய். இப்பொழுது நீ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை அவன் ஒரு 100 ஆடுகள் மேக்சிமம் வச்சிருக்கலாம். 100 ஆடுகளை நீ இந்த சீனாய் மலையில மேய்த்துக் கொண்டிருக்கிறாய். ஆனா இன்னும் கொஞ்ச நாளில அந்த 2 மில்லியன் பீப்புளுக்கு நீ மேய்ப்பனா இருந்து இதே மலையில அவங்களை கொண்டு சேர்ப்பான். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, இதுதான் அடையாளம். திஸ் இஸ் எ டோக்கன். ஹல்லேலூயா. என்ன டோக்கன் என்றால், நீ இப்பொழுது எப்படி என்ன சொல்லுற என்ன, இப்பொழுது நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கல்ல, இதே மலையில இதே இடத்துல நீ அந்த ஆடுகள், என்னுடைய ஆடுகள் இருக்கிறாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த காணாம போன ஆடுகளை, அந்த ஆடுகள் எல்லாம் நீ இங்க கூட்டி சேர்த்து, நீ அவங்களுக்கு மேல நீ மலை உச்சியில வந்து அவங்க எல்லாம் கீழே சுத்தி மலையை சுத்தி பாலம் இறங்கியிருப்பாங்க. அந்த காட்சி நிறைவேற போகிறது. இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார், இதோ அவன் வந்து உங்களை போக விட மாட்டான். நீ மூப்பர்களை கொண்டு போய் அங்க சொல்லு, எப்பொழுதாவது மூப்பரை அவன் கூட்டிக் கொண்டு போகல, அவன் தான் போறான், அவன் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறான். நீ வந்து மூன்று நாள் பிரயாணம் செய்து பரதாசந்த வாசிக்கலாம்.
அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்போது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரைகளை சந்தித்தார். இப்போது நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள்.
பதினெட்டாம் வசனத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். பதினெட்டாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து அந்த பார்வனை சந்திக்க வேண்டும். ஒரு நல்ல பார்வனுக்கு பயந்து வந்தான், இப்பொழுது பார்வனை சந்திக்க சொல்லுகிறார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற காட்டில் அவனுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பார்வனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நீ வந்து அங்க போய் சொல்லு, மூன்று நாள் பிரயாணம் செய்து நாங்கள் வனாந்தரத்தை போய் பலியிட வேண்டும், என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லு. அது பிற வாசிப்போம்.
ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன்.
என்ன செய்யறால் அவன் வந்து போக விட மாட்டான். அவன் வந்து என்ன சொல்லும், எகிப்தின் ராஜா அவன் கைவன்மை கண்டால் ஒழிய, கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் என்று சொல்லுகிறேன். வாசிக்கலாம்.
ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான்.
வந்து அந்த சகலவிதமான அற்புதங்களை நான் அங்கே கொண்டு வந்து அவனை வாதிக்கும் பொழுது அதன் பின்பு போக விடுவான் அப்படிங்கறத முன்னக்கூட்டியே சொல்லிட்டேன். அது மாத்திரமல்ல, அர்த்தசந்தை வாசிக்கலாம்.
அப்போது இந்த ஜனங்களுக்கு எகிப்தரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை.
நீங்க போகும்போது வெறுமையாக போவதில்லை. நீங்க போயிட்டு என்ன செய்ய வந்தால் அவங்ககிட்ட வந்து பொன் உடைமைகளை நீங்க கேட்க வேண்டும். அர்த்தசந்தை வாசிக்கலாம்.
ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தால் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தரை கொள்ளையிடுவீர்கள் என்றார்.
நீங்க வந்து போகும்பொழுது வெறுமையாக போக மாட்டீங்க, ரொம்ப கொள்ளப்பொல்லோடு ஐஸ்வர்யத்தோடு தான் போவீங்க. இதை வந்து ஆபிரகாமுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 400 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லிட்டேன், 400 வருஷத்துக்கு அதிகமாக முன்னாலே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவங்க வந்து மிகுந்த 14 வசனம் 15-14,
இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள்.
மிகுந்த பொருளோடு புறப்பட்டு போவாங்க. அவன் யாரும் ஏழையா இருக்க மாட்டாங்க, எல்லாம் ரிச்சா மாறுவாங்க. மூணு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். முதலாவதாக என்ன செய்யறார் என்றால், அந்த வந்து இந்த மலையிலே நீ இப்பொழுது ஆடு மேய்ச்சிக் கொண்டிருக்கிற இதே மலையில நீங்க வந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். உனக்கு அடையாளம் இதுதான். அது ஃபர்ஸ்ட்ல சொல்லுகிறேன். ரெண்டாவது, அவன் வந்து உடனே உங்களை போக விட மாட்டான். அவன் அற்புதங்களை கண்டால் ஒழிய, அவன் வந்து வாதைகளால் அடிபட்டால் ஒழிய அவன் போக விட மாட்டான், கடைசியா உங்களை போக விடுவான். மூணாவது காரியம் என்னவென்றால், நீங்க வந்து வெறுங்கையோடு ஏழையா தரித்திரம் பிடிச்சவங்களா நீங்க போக மாட்டீங்க, நீங்க வெள்ளியோடும் பொன்னோடும் மிகுந்த பொருளோடு புறப்பட்டு போவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மூணு காரியத்தை நடக்கிறதுக்கு முன்னதாகவே கர்த்தர் சொல்லிட்டார். இந்த மூணு காரியத்தையும் ஒன்னு கூட நடக்கல. இப்பொழுது இவன் வந்து என்ன செய்றான், சாதாரண ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், சாதாரண மேய்ப்பன். ஆனா கர்த்தர் அவன் இந்த மூணு பெரிய காரியங்களை சொல்லுகிறார். நீ வந்து இந்த 2 மில்லியன் பீப்புள், 20 லட்சம் ஜனங்களை இந்த மலை அடிவாரத்தில் எல்லாரையும் நீ வந்து சுற்றி நிக்க பண்ணி நீ மேல வருவா, நான் அங்கிருந்து உன்னோடு கூட பேசினேன், ஜனங்கள் எல்லாரும் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் ஆராதனை செய்வார்கள். ஹல்லேலூயா. யாத்திரா 19 ஆயிரத்தில் நிறைவேறிவிட்டது. இதுதான் உனக்கு டோக்கன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பு என்ன சேர்ந்தால், அவன் வந்து சும்மா உங்களை விடமாட்டான், இதை வல்லமே கண்டால் ஒளிய விடமாட்டான், நான் ஓங்கிய பேத்தினாலும் பலத்த கருத்தினாலும் அவனை அடித்து இதோ அப்பொழுதுதான் அவன் விடுவான் ஒழிய மற்றபடி விடமாட்டான் என்று சொல்லும் பொழுது, நீங்க தொடர்ந்து சேர்த்தஸ் நீங்க வாசிக்கும் பொழுது, 7-ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த 10 வாதைகளும் வருகிறது. 12-ஆம் அதிகாரத்திலே அந்த ராட்டுக்குட்டியின் ரத்தம் அங்க பூசப்பட்ட பொழுது இதை என்ன செய்கிறார்கள், அங்க வந்து விடுதலை கிடைத்தது. ஆனால் அது வரைக்கும் 10 பிளேக்ஸ் அங்க வருகிறது. அவன் பார்வன் இதை இருதயம் கடினப்பட்டது, தவளைகள் வருகிறது, எல்லாரும் தவளைகளுக்கு தான் படுத்து கிடக்கிறான். தவளைகள் மேல வந்து விழுது, அந்த அசுத்தமான தவளைகள் வந்து அங்க ஆழார சாப்பாடு பாத்திரத்தில் மால் தொட்டியில வந்து உள்ள விழுது. இப்படி அதெல்லாம் அவளும் வாழ்ந்து போகப்பட்டது. மோசையை கூப்பிட்டு சொல்லுகிறார், தவளைகள் போய்விடுகிறது, இருதயம் கடினப்பட்டு விடுகிறது. அதே போல கொள்ளை நோய்கள், அதே போல எரிபந்தமான கொப்பளங்கள், பேன்கள், மண்டுகள், வெட்டுக்கிளிகள், காரிருள், கடைசியா வந்து தலைப்பிள்ளை சங்காரம் 10th பிளேக் வரும்பொழுதுதான் அவன் வந்து விட்டான். இது ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொல்லிட்டார், நடப்பதற்கு முன்னதாக சொல்லிட்டார். 12 நம்ம பார்க்கும் பொழுது அந்த இஸ்திரிகள் போயிட்டு என்ன செய்யறாள் என்றால், அங்க வந்து உங்களுடைய பொருளை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருமே கொடுத்துட்டாங்க, அந்த ஜுவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க மிகுந்த கொள்ளை பொருளோடு கூட அவங்க புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டது. அமெரிக்கா வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரியா இருந்தது, இப்பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அமெரிக்கா. அதே போல அன்னைக்கு ரிச்சஸ்ட் கண்ட்ரி வந்து எகிப்து. அங்கதான் பொன்னு, டயமண்ட், ரத்தனங்கள், முத்துக்கள் எல்லாமே அவங்கிட்ட நிறைய இருக்குது. அவங்க எல்லாமே ரிச் பீப்புள். அதுதான் உலகத்தினுடைய முதலாவது வல்லரசு எகிப்து. அதுவும் அவங்ககிட்ட போயிட்டு இவங்க கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. இது நிறைவேறிட்டது, ஹல்லேலூயா. ஆனா அது நடப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் சொன்னார், ஹல்லேலூயா. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்று இயேசு அறிந்திருக்கிறார். என்னுடைய முடிவு எப்படியுமா இருக்கும் என்று இயேசு அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியுமா, தெரியாது. உங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப் எப்படி விதமா இருக்கும், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்களா, உங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் நடக்கும், என்னென்ன சம்பவங்களை நீங்க சந்திக்க வேண்டியதாக வரும், எல்லாத்தையுமே இயேசு அறிந்திருக்கிறார். உலகத்தில் என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இந்தியாவில் என்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். எப்பொழுது அறிந்திருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவருக்கு. அதனால ஆம்னி சைன்ட் காட், அவர் ஆம்னி சைன்ட் காடா இருக்கிறார், ஆம்னி பொட்டன் காடா இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமே. அவர் ஆம்னி பிரசன்ட் காட், அவர் இங்கேயும் இருக்க முடியும், அமெரிக்கால இருக்க முடியும், எல்லா இடத்திலும் இருக்க முடியும். நம்மத்திலே இருக்க முடியும், அவருடைய நாமத்தினாலே இன்னும் எங்கேயாவது இடத்துல கூடினாலும், எத்தனை இடத்துல கூடினாலும் இயேசு கிறிஸ்து அங்க இருக்க முடியும். இது இல்லைன்னா அவர் தரவு கிடையாது. அவர் தேவன் என்றால் அவர் எல்லாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமே. அதனால அவர் சொல்லுகிறார், அவர் காட் நிரூபிச்சு காமிக்கிறார். மோசே உங்ககிட்ட பேசுறது வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. ஐ எம் காட், ஐ எம் தட்ஸ். இந்த மலையிலே நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நடக்க போகுது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகாது. God is perfect. God never make mistake. Hallelujah. தேவன் தவறு செய்யறது கிடையாது. நம்ம வந்து சொல்லிட்டோம், என்னால முடியல அப்படிம்போம், சூழ்நிலை சரியில்லை, உங்களுக்கு என்னால உதவி செய்ய முடியல, மனுஷன் கை விரிச்சிருவான். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போகாது. எத்தனை விசுவாசிக்கிறார், அதை நிறைவேற்றுவதே அதனுடைய வியாக்கியானமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆராதனை செய்தாங்கன்னா எக்ஸாக்டா அது நடக்கணும். ஏதாவது தேவனுடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. அவர் முன்னக்கூட்டியே காண்கிறார், மோசஸ் இந்த ஜனங்களை கொண்டு வந்து பாறை நிறங்க வைத்து அவன் மேல அங்க போயிட்டு மேகத்துக்குள்ள அந்த தேவனுடைய பிரசங்கத்துக்குள்ளாக போகிறதை இந்த ஜனங்கள் சுற்றி இருந்து பார்க்கிறார்கள். இந்த காட்சியை காண்பிக்கிறார், இந்த மலையில நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறார், நம்ம அதே மேல போறோம். நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகி நம்ம மேல போறோம். இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். இங்க எத்தனை பேர் வருவாங்க, இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நான் ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்ல, இயேசு கிறிஸ்து இங்க ஒருத்தரை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் போவாங்க, இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, யாருக்கும் எதுவும் தெரியாது. We are human beings. நம்ம மனுஷங்களாக இருக்கிறோம். We are mortals. நம்ம அழிந்து போகிறதா இருக்கிறோம். தேவன் வந்து எட்டர்னல் காட், ஹல்லேலூயா, ஓம்னிசென்ட் காட், ஹல்லேலூயா. அதனால இந்த மலையில எனக்கு ஆராதனை செய்தார்கள். இரண்டாவது, அவன் வந்து இருதயம் கடினப்படும் என்று சொல்லுகிறார். யார் யாருடைய இருதயம் கடினப்படும் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன வாதங்கள் வரப்போகிறது என்பதை அவர் முன்னக்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்க வந்து ஏழைகளா இருக்க மாட்டீங்க, நீங்க புவர் பீப்புளா இருக்க மாட்டீங்க, நீங்க ரிச் பீப்புளா போவீங்க. நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ரிச் பீப்புளா ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 400 வருஷமாக வேலை செஞ்சிருக்கிறாங்க. 400 வருஷமாக வேலை செய்யும் பொழுது சரியான கூலி கொடுக்கல, அவங்க அடி வாங்கி வேலை செய்திருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அங்க மசலும் முதலுமா சேர்த்து வட்டியுமா சேர்த்து கொடுக்கிறார். அதனால ஹீப்ரூ லாங்குவேஜில் இதோ பாரோ என்று சொல்லும் பொழுது அது என்னவென்றால் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் அல்ல. ஒருத்தர் நம்ம வந்து என்ன செய்யறோம் என்றால் இந்த பொருள் ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல நீங்களே வச்சுக்கிடுங்க, உங்க ஒரு வீட்டில் போயிட்டு இந்த பொருள் ரொம்ப அழகா இருக்குன்னா நீங்களே வச்சுக்கிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதே மாதிரியாது நீங்க நினைக்க அந்த இந்த பொருளை நீங்க கொடுங்களேன், நாங்க போறோம், நாங்க கத்திரிக்க பலி செலுத்த போறோம், அந்த பொருள் ரொம்ப எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்கன்னா அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது. ஒரு காலத்தில் அவங்கள வெறுத்தாங்க, ஒரு காலத்தில் அவங்கள அற்பமா நினைச்சாங்க. இன்னைக்கு போயிட்டு என்ன செய்யணும், எங்க நினைச்சிருந்தால் அவங்க வந்து ஒரு பொருளை கேட்கும் பொழுது இவங்க கொடுக்கும்படியான ஒரு இதயத்தை அங்க கொடுத்துட்டாரு. அது வந்துதான் ஆசிரிப்பு கூடாரத்தில் வந்து அந்த பொன் வெள்ளி அந்த முத்து ரத்தன கற்கள் எல்லாம் அங்கே தேவைப்பட்டது. இன்னைக்கு பிரைடு வந்து அவருடைய டெம்பிள் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் இல்லைன்னா இவங்க எப்படி வரும் சபையில? எல்லாரும் வேலையா இருந்தா ஒருத்தரால வந்து எந்த ஆஃபரிங் கொடுக்க முடியல, எந்த தயத்தும் கொடுக்க முடியல, எப்படி மினிஸ்ட்ரி செய்ய முடியும்? அதாவது எல்லாருமே அந்த ராசி மதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கத்தருக்குன்னு தாராளமா கொடுக்க வேண்டும். அவங்களை பாருங்க, அவங்களுக்கு அந்த ஆவியை ஏவுகிறார். அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆவி, அவங்க இந்த ஜனங்களை பகிர்ந்த ஜனங்களுக்கு இதை கொடுக்க முடியாத ஒரு ஸ்பிரிட் வந்து ஆண்டவரே கட்டளையிடுகிறார். ஆண்டவரே கட்டளையிடும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இதை போல பிரயாணம் பண்ண போகிறோம், கத்தருக்கு பணி செலுத்த போகிறோம், எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் அந்த உங்களுடைய நெக்லஸ் எனக்கு தேவைப்படுது. ஆனா உடனே நெக்லஸ் கலத்தி கொடுத்துட்டாங்க. அதுல டயமண்ட் எல்லாம் இருக்கிறது. இது அந்த பாத்திரம், இந்த வெள்ளி பாத்திரம் வந்து எங்களுக்கு அந்த பிரயாணத்துக்கு தேவைப்படும். உடனே வெள்ளி பாத்திரத்தை கொடுத்தாங்க. அவங்க கேட்க சொல்லுங்க, கேட்கும் பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துட்டாங்க. பாருங்க, இந்த மூணு காரியத்தையும் ஆண்டவர் முன்னக்குட்டியே அறிந்திருக்கிறார். ஆமே
ஆமே.
அதனால பிரதர் பிரணாம் தன்னுடைய செய்தியில என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய செய்தியை நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது த செகண்ட் சீல் இரண்டாம் முத்திரை என்ற செய்தியிலே பிரணாம் என்று சொல்றார், இஃப் ஹி இஸ் ஆம்னி சைன் தென் ஹி இஸ் ஆம்னி பொட்டன்ட். அவருக்கு எல்லாம் தெரியும்னா அவர் வந்து சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு எல்லா காரியமும் தெரியும்னா எல்லா காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். இஃப் ஹி இஸ் ஆம்னி சைன் தென் ஹி இஸ் ஆம்னி பொட்டன்ட். அவர் ஆமி சயின்டா இருக்கிறார், எல்லாம் தெரிஞ்சதுனால எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, இன்னைக்கு ராத்திரியில என்ன நடக்கும் தெரியாது, உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் ஆமினி பொட்டன்டா இருப்பதனால ஆமினி சயின்டா இருக்கிறார், ஆமினி சயின்டா இருப்பதனால ஆமினி பொட்டன்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசி. அதனால அவர் சொன்னார்னா அவர் அவருக்கு ஆமினி சயின்டா இருப்பதனால சொல்றார். அப்ப என்ன சொன்னா அதை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆமினி பொட்டன்டா இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மலையில ஆராதனை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற அவரால் முடியும். அவர் அதை முன்னக்குட்டியே அறிந்திருக்கிறார். அதை செய்வதற்கு அவர் ஆமினி பொட்டன்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை என்ன பாவம் வந்து அவங்க இருதயம் கடினப்படும் என்றால் அவங்க இதயத்தை கத்தர் கடினப்படுத்தினார். பயிலை போட்டுக்கு கத்தர் பார்வனின் இதயத்தை கடினப்படுத்தினார். அவங்க இதயத்தை கடினப்படுத்த அவரால் முடியும். ஏனென்றால் தம்முடைய வல்லமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் முடியாக பார்வோனை வந்து இதயம் கடினப்பட கடினப்பட மிரக்கிள்ஸ் நிறைய நடக்கு. அதாவது பார்வோன் அவனுடைய ஜனங்களும் கத்தர தேவன் என்று அறியும்படியாக அவிதமாக செய்து அவங்க இதயத்தை கத்தர் கடினப்படுத்தினார்கள். அவங்க அவங்க இதயம் கடினப்பட்டு போகும் என்று சொன்னால் அவங்க இதயத்தை கடினப்படுத்த கத்தரால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென்
ஆமென்.
அது மாத்திரமல்ல, அவங்க வந்து போகும்போது பொன்னோடும் வெள்ளியோடும் அவங்க ஐஸ்வர்யவான்களாக ரத்தனங்களோடும் கூட ரத்தன கற்களோடு கூட புறப்பட்டு போகிறார்கள் என்றால் அதை செய்ய அவரால் முடியும். அவங்களுடைய இதயத்தை ஏறி கொடுக்க வைக்க முடியும். ஏனென்றால் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் அறிந்திருந்தார் என்றால் எல்லாத்தையும் செய்ய முடியும். இயேசு என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், எனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசம். உங்க வாழ்க்கையில வந்து அது உங்களால முடியாமல் இருக்கலாம். யூ ஆர் நாட் ஆம்னிபோட்டன்ட், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம மனுஷர்களாயிருக்கிறோம், நம்மளால எதையும் செய்ய நம்மளால பலம் இல்லை, என்னால அது முடியாதுன்னா இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசித்தால் அவர் அதை செய்ய
வல்லவராயிருக்கிறார்.
நீர் ஆம்னிசைன் காட், என் வாழ்க்கை எல்லாம் தெரியும், என் வாழ்க்கையின் முடிவு மட்டும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர். நீ வந்து என்ன வந்து ஆசீர்வதிக்க நீர் வல்லமையுள்ள
தேவனாயிருக்கிறீர்.
நீங்க அப்படி விசுவாசித்தால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும்னா கர்த்தருக்கு எல்லாம் செய்ய முடியும். நம்ம என்ன செய்யறோம், எல்லாமே அவரால், அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அவரால் என் வாழ்க்கையில இதை செய்ய முடியுமா? அவரால் எல்லாம் செய்ய முடியாம என் வாழ்க்கையில செய்ய முடியுமா? அதுதான் அது. கர்த்தர் எல்லாம் செய்வார் அப்படி கூட சொல்லியிருக்காங்க, ஆனா என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில அவர் உதவி செய்ய முடியுமா? அவர் சர்வர் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுன்னா அவருக்கு உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்லுமே? அதே மாதிரி எக்ஸாக்டா நடந்தது. ஏனென்றால் ஆம்னி சைன்டா இருப்பார் என்றால் ஆம்னி பெற்றார். இப்பொழுது உங்கள் சூழ்நிலை என்ன இருக்கிறது? ஒருவேளை உங்களுடைய கணவர் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரா? அறிஞ்சிருக்கிறார். எல்லாத்தையும் சரிப்படுத்த இயேசுவால முடியும். அவர் ஆம்னி பெற்றவராக இருக்கிறார். பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்த அவரால் முடியும். ஜனங்களுடைய இதயத்தை ஏறி அங்கே எல்லாத்தையும் கொடுக்க முடியும். எல்லாமே நடந்துச்சா? நடந்தது. ப்ராபசி பிகம் டெஸ்டிமோனி. ஹல்லேலூயா. அது டெஸ்டிமோனியா மாறினது. உங்க வாழ்க்கையிலையும் அதை டெஸ்டிமோனியா ஆண்டவர் மாற்றாமே. அவர் நேற்று முன்னே என்ன அன்பைக்கு செய்த அதே கர்த்தர் தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. இப்ப அவர் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அங்க அதை செய்தாருன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில செய்ய முடியும். அது எவ்வளவு பெரிய காரியம்! நம்ம வாழ்க்கையில சின்ன காரியம் தான், அது பெரிய காரியம். அவன் ஏஜ் லெவல்ல ஆண்டவர் செய்திருக்கிறார். நமக்கு வந்து இண்டிவிஜுவல் லெவல செய்யறது ரொம்ப லேசான காரியம். ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? எல்லா ப்ராப்ளத்தையும் ஆண்டவர் சரிப்படுத்துவார், எல்லா தேவையும் சந்திக்க முடியும். அவர் ஆம்னிபொட்டன்ட் காட். மோசே, நான் நமக்கு இது என்ன நடக்கும்னு சொல்றப்பா, இந்த மலையில நீங்கள் ஆராதனை செய்வீர்கள். இதுக்கு மேல என்ன அசூரன்ஸ் தேவை? இதுக்கு மேல மோசே வந்து போறதுக்கு என்ன அசூரன்ஸ் தேவை? மேக் ஷுர் யுவர் கோலிங் அண்ட் எலெக்ஷன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்க அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு கன்ஃபர்மேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார், இவ்வளவு அசூரன்ஸ் அவனுக்கு கொடுக்கிறார், இவ்வளவு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அபண்டன்ட் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார், அபண்டன்ட் அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதிக நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை இந்த உலகத்திலையும் நடத்தினேன், அந்த உலகத்துக்கும் கொண்டு செல்வேன், நீ வந்து பயப்படாத, நீ போ, தைரியமா போ. ஐ வில் பி வித் யூ, ஐ வில் கோ வித் யூ. ஹல்லேலூயா. நீ சொன்னபடியே கரெக்டா நடக்க போது. இதுக்கு மேல மோசேக்கு என்ன சந்தேகம் தேவை, என்ன பயம் தேவை, எந்த விதி? ஏன் வந்து அவன் பயப்படணும்? தைரியமா போலாம். ஏனென்றால் கர்த்தர் சொன்னார் என்றால் அது நிறைவேற்றும். God can't lie.
Amen.
தேவன் பொய் சொல்ல முடியாது. அவரால் அது ஒரு காரியம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நான் பொய் சொல்ல முடியாது. அவர் சொன்னதை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
ஆமென்.
அதனால அந்த மூணு காரியங்களையும் கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த மூணு காரியங்களையும் அவர் அறிந்திருப்பார் என்றால், நடக்க போற காரியத்தை அறிந்திருப்பார் என்றால் அவரால் செய்ய முடியும். உங்க காரியம், உங்களுக்கு எத்தனை பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு? ஒன்னு ரெண்டு மூணா? உங்க வாழ்க்கையில எத்தனை காரியம் இருக்கிறது? மூணுக்கு மேல இருந்தாலும் எல்லாத்தையும் மேஜர் காரியங்கள் மூணு இருக்கலாம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், மூணு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றேன். இங்க மூணு காரியம் தான். அதனால மூன்றையும் நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவால முடியும். ஆமே
ஆமே.
நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர், நீங்க விழிப்பு சேர்த்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்து நீங்க கொடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு ஆம்னிபொட்டன்ட் காடா இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலையை அவர் பார்க்கிறார். நான் ஆரோக்கியம் படும் துன்பத்தை நான் பார்த்தேன், நான் இறங்கி வந்தேன், ஐ சென்ட் எ ப்ராஃபெட், நம்முடைய தீர்க்கதரிசியை நான் அனுப்பினேன், நான் அந்த தீர்க்கதரிசியோடு இருப்பேன் என்று சொன்னேன். இது அது மாத்திரமல்ல, இந்த மூன்றையும் நான் நிறைவேற்றப் போகிறேன். கர்த்தர் ஒரு ப்ராஃபெட், ஒரு ப்ராஃபெட்டை அனுப்பி அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் அங்க வெளியே கொண்டு வந்தார். அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ். God sent the prophet. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மூன்றாம் யாத்திரையில இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம வந்து இதை இறங்கி வந்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசியோடு இருந்து அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் உறுதிப்படுத்தினார். ஆமே
ஆமே.
இன்னைக்கு பிரைட காட்சியில வந்திருக்கிறார். வார்த்தையை சுத்தில நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவங்க சீனாய் மலையில ஐக்கியப்பட்டார்கள். சீனாய் மலையை சுற்றி இருந்தார்கள். அங்கே கர்த்தர் அவர் மத்தியில இறங்கி வந்தார். அவருடைய பிரசன்ஸ் அங்க வந்தது. அவங்களுக்கு ஆண்டவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வார்த்தையை தந்திருக்கிறார். வார்த்தையை சுற்றில ஐக்கியப்படுகிறோம். அவருடைய பிரசன்ஸ் நம்ம மத்தியில் இருக்கிறது.
ஆமென்.
சாத்தான் என்ன கிரியை செய்தாலும் எவ்வளவு மனதை கடினப்படுத்தினாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய லாஸ்ட் பாண்டேஜ் எது? கடைசி அடிமைத்தனம் எது? கடைசி அடிமைத்தனம் டெத், மரணம். த பாண்டேஜ் ஆஃப் டெத். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சாவு வந்துருமோ, சாவு வந்துருமோ பயம் இருக்கு. இந்த சாவு தான் கடைசி நம்ம அடிமைத்தனமா இருக்கு. உலகத்தில் எல்லாருக்குமே சாவு உண்டு. எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும், பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அவனுக்கு மரணம் உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? அவருடைய பிரைட வந்து அந்த பாண்டேஜ் ஆஃப் டெத்ல இருந்து
விடுவிலே.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அதனால கர்த்தர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிற உங்களுக்கு டெத் இல்ல. டெத் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. அந்த டெத்ல இருந்து உங்களுக்கு விடுதலையாக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன். ஏனென்றால் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் பேட் எக்ஸடஸ். அவங்கள வந்து ஏன் அவங்க பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ். நம்ம இன்னைக்கு வந்து we are a part of this third exodus. நீங்க வந்து அந்த மூன்றாம் யாத்திரையில ஒரு நபராக இருக்கிறீர்கள். அந்த மூன்றாம் யாத்திரையில நான் ஒரு நபராக இருப்பேன் என்றால் என்ன டெத்ல இருந்து அந்த பாண்டேஜ்ல இருந்து விடுவிப்பார். எத்தனை விசுவாசம்? எப்படி விடுவிப்பார்? 65 வந்து 18 மாறிடும். அதான் விடுவிப்பது. அதனால உங்களுக்கு எத்தனை வயசு பாருங்க, என்ன விட வயசு இருக்கிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் எல்லாருமே என்ன செய்யணும் என்றால் அந்த பாண்டேஜ்ல இருந்து விடுதலை. என்னன்னா எல்லாம் ஏச்சினா மாறிடப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசம்? ஏனென்றால் பார்ட்ஸ் ஆஃப் தி தேர்ட் எக்ஸடஸ். அவங்க வந்து முதலாம் யாத்திரையில் ஒரு நபரா இருந்தார்கள். மூன்றாம் யாத்திரையில் அவங்க எகிப்தினுடைய அடிமத்தை வந்து விடுதலையானார்கள். நம்ம வந்து டெத், பாண்டேஜ் ஆஃப் டெத்ல இருந்து விடுதலாக்கும் பொழுது நம்ம வயசு டக்குன்னு 18 என்ன திடீர்னு 18 ஆயிடுச்சு. எல்லாரும் நீங்க ஒரு நாள் ஆச்சரியப்பட போறீங்க. எல்லாருமே ஏஜினா மாற போறீங்க. எல்லாம் சேம் ஏஜ்ல வந்துட்டு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்கிறது. அன்னைக்கு வந்து எல்லாருமே சேம் ஏஜ்ல வந்திருக்கோம். வயசு குறையா இருக்கிறவங்களுக்கு வயசு அதிகமாயிடும், வயசு அதிகமா இருக்கிறது வயசு குறைஞ்சிடும். எல்லாம் 18, எல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்படி? அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்க. பலமுள்ள தூதனா இறங்கி வந்திருக்கிறார். அதனால அவங்களுக்கு கிடைச்ச விடுதலை காட்டிலும் நமக்கு மகத்தான
விடுதலை.
அவங்க ஒருத்துக்கு ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனாங்க. ஒரு ஜியாகிரபிக்கல் பிளேஸ்ல இருந்து இன்னொரு ஜியாகிரபிக்கல் பிளேஸுக்கு போனாங்க. நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்ன போல நம்ம மேல
போயிருக்கோம்.
அவங்க யாத்திரையை விட நம்ம யாத்திரை மேலானது. ஹல்லேலூயா. ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிசாசு நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. கவர்மெண்ட் நமக்கு விரோதமா வர முடியாது. எந்த மனுஷனும் விரோதம் வர முடியாது. நம்ம இங்க இல்லையே, நம்ம மேல போயிட்டோமே. எந்த காரியங்களும் நம்மை சேதப்படுத்த மாதிரி நத்திங் ஹார்ம் யூ. உங்களை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. நீங்க அவிதமான ஒரு இடத்துக்கு, ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸுக்கு போறீங்க. ஹல்லேலூயா. உலகத்துல வந்து இது வாழ முடியாத உலகமா மாறிக்கொண்டிருக்கு. பொல்லாத மனுஷர்கள் அதிகம் இருக்கிறார்கள். சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. மழை பெய்யல, இது வறட்சி இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் நம்மளை பெர்ஃபெக்ட் பிளேஸ் கொண்டு சொல்லுங்க. பெர்ஃபெக்ட் பாடி, பெர்ஃபெக்ட் பிளேஸ், பெர்ஃபெக்ட் காட் நம்ம சந்திக்க போறோம். ஆமே
ஆமே.
கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நீங்க கேட்ட காரியம் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட காரியம் அல்ல. நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு இன்னும் சொல்லல. தேவன் செய்கிற காரியம் அதிக பெருசு, நாவினாலே வர்ணிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் மூன்றாம் யாத்திரையில் ஒரு நபராக இருக்கிறீர்கள். We are not Egyptian. நம்ம எகிப்தின் மக்கள் அல்ல. We are not Hellites. We are not foolish virgins. We are the wise virgins. நம்ம வந்து புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கு. We got the Holy Spirit. நம்ம பரிசுத்தாவி என்ற எண்ணெயை பெற்றிருக்கும் பொழுது நம்மளுடைய பிளஸ்ஸிங் வந்து ரொம்ப அதிசயமானது, ரொம்ப அதிகமானது. நாவினாலே வர்ணிக்க முடியாது. மோசஸ் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை வெளியேற்றார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஏழாம் தூதன் ப்ராஃபெட்டை அனுப்பி கர்த்தர் அவரோடு கூட இருந்து ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு சரீர மறுரூபம் ஆக்கப்படுத்தணும், மேலே எடுத்துக்கொள்ளும், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதும். நாங்கள் வரும் பொழுது என்ன இன்பம், என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி, திடீரென்று ஒரு நாள் உங்களுக்கு வரப்போகிறது. எதிர்பாராத நேரத்திலே ஆண்டவர் அமிதமான அற்புதத்தை செய்ய போற கிரேட்டஸ்ட் மிரக்கிள் அவர் சொல்லியிருப்பார் என்றால் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் அதை அறிந்திருந்ததனால்தான் அவர் சொல்லுகிறார். நடக்க போற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்ணினை பொழுதிலே அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அவர் சொல்லியிருக்கும் பொழுது அவர் அறிந்திருக்கிறார். இது அதை நிறைவேற்ற அவர் அறிந்திருந்தார் என்றால் அவரை நிறைவேற்றதுக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆம்னி பொட்டன் காடாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆம்னி பொட்டன் காடாயிருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருந்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமில்லாத ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வீரார். நான் அதை காணத்தக்கதாக உதவி செய்யும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அது டெஸ்டிமோனியாக மாறட்டும், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறட்டும் என்று நம்ம எல்லாரும் கத்தனைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவது எமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இயேசு இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்க ஆம்னி சைன் காட். அவர் ஆம்னி பட்டன் காட். அவர் நேற்று இன்னும் எந்தும் மாறாத தேவனாயிருக்கிறார். அந்தவரே நீரை கிரியை செய்தீராக. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்ஸ்ல என்ன செய்தீர்கள் அதை இன்னைக்கும் தேர்ட் எக்ஸ்டர்ஸ்ல அதை மகத்தான முறையில் மேக்னிஃபைடா அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நேசிக்கிற கத்ரா இயேசுவேமே சோத்திரிக்கிறோம். நீ நேற்று இந்த எந்த மாறாதவர். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அவங்களை ஆண்டவரே எகிப்திலிருந்து விடுதலையாக்கின தேவன், நீ மாம்சத்திலிருந்து எங்களை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் விடுதலையாக்கி கடைசி சத்துரு அந்த டெத் அந்த எங்களை விடுதலையாக்கி எங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்தி கழுகு சமாய் எங்கள் வயதை வாழ வயதாக மாற்றி எங்களை மேல எடுத்துக்கொள்ள போகிறேன். அந்த ப்ராமிஸ் வேட நிறைவு நீ சொல்லியிருக்கும் பொழுது நீர் அதை கண்டிருக்கிறீர். முன்னக்கூட்டியே அதை கண்டிருக்கிறீர், அதை உரைத்திருக்கிறீர். ஏனென்றால் நீ சர்வ எல்லாத்தையும் அறிந்தவர். ஆமி சைன் காட். நீர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. நாங்கள் எங்களை வாழ்க்கையை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமாலிருந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உம்முடைய கிருபை இல்லாதபடி, உம்முடைய அன்றைய சித்தம் இல்லாதபடி, உம்முடைய உதவி இல்லாதபடி எங்களால எதாயிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு எங்களால நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமராயிருக்கிறீர். உம்மாலந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய அனுமதி இல்லாதபடி எந்த காரியமும் நடக்காது. இதமாக எங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறார். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் கிரியை செய்வதை நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய ஜபம் நிறைவேற்றப்படுவதை நாங்கள் காண வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் ஊக்கமாக ஜெபித்த பொழுது நீர் இறங்கி வந்தீர், தீக்குதசியை அனுப்பினீர், விடுதலை ஆக்கினீர், பாலும் தேனும் உடைய தேசத்திலே சேர்த்தீர். ஆண்டவரே, அது எப்படி ரியாலிட்டியோ அதே போல ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ரியலானு செய்ய முடியும், அதை ரியாலிட்டியாக மாற்ற முடியும். கர்த்தாவே, எங்களுடைய பிரேயர் ரிக்வெஸ்டை டெஸ்டிமோனியாக மாற்ற முடியும். நீர் அவிதமான தேவனாயிருக்கிறீர். இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய பிள்ளையோட அந்தரங்கமான வேண்டுதலுக்கு நீர் வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பலனை கொடுக்க போறதுக்காக சோத்திரம். ஆமீன். கர்த்தரே, இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். நீர்தாமே எங்களை ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரை கொண்டு செல்லுவீராக. அது எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக அது மாற போறதுக்காக சோத்திரம். கர்த்தாவே, முழங்கால் போயிருக்கிற பெரியவர் சிறியவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவனுடைய பிரேயருக்கு சொல்லாத்துக்குமே பதில் அளிப்பீராக. அநேக டெஸ்டிமோனி எங்கள் மத்தியிலே கொண்டு வருவீராக. நீர் மகிமைப்படுவீராக. ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். கர்த்தரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கத்திரதாமே உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.